सूरयः तेजोवारि मृदां यदा विनिमयो यत्र सद्गो मृषाः तदा निरत्र कुहकं सत्यं परं धीमहि कर्म प्रोजित कैतवोऽत्र परमो निर्मत्तानां तथान् वेद्यं वास्तवमस्त्रमस्तु शिवदन्तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परीश्वरः तद्योरुद्यवरुद्यदेत्र कृतभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्जलितम् फलम् श्रुतमुखात् अमृतभवसंयुतम् पिबत भागवतम् रसमालयम् मुहुरहोरसिका भुविधानुनाः यम् प्रव्रजन्तमनुवेदमवेदकृत्यम् द्वैपायनो विरहकादर आसनार पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुष्टम् सर्वभूतहृदयम् मुनिमानतोऽस्मि यत्त्वानुभावम् मतिलश्रुतिदारमेकम् ईश्वताम् प्रमोद्धम् संसारिणा करुणया पुराणगुप्यन्तम् व्यादसूनुम् उपयामि गुरुम् मुनीनाम् नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् ज्ञातम् ततो जयमुदीरयेत् नाम सङ्कीर्तनम् यस्य
அரை மணி நேரம் சொத்தங்கம் காலதாமதமாக ஆரம்பிச்சுட்டும் ஸ்ரோதாக்கள் கணிக்கும் உயர்வர உயர்நலம் குடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு துடரடி தொழுது ஏழு எண்மனே சகலவிதமான துக்கமும் நாசமாகணும்னா பகவத் சரணாரவிந்தம் ஒன்றுதான் கதி. அது யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டாலும் சரி, 30 கோடி தேவர்களா இருந்தாலும் அவளுக்கும் துக்கம் நாசமாகணும்னா ஹரி சரணாரவிந்தத்துல போய் சரணாகதி பண்ணாதான் துக்கம் முடியும். இல்லைன்னா துக்கம் முடியவே முடியாது. ஏன்னா துக்கம்ன்றது இந்திரியங்கள் மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கவுண்டேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாக தாம் திக்ஷஸ்த பாரத அப்படின்னு பகவான் கீதாச்சாரியனா பகவத்கீதையில சொல்றான். அர்ஜுனா, சீதம் உஷ்ணம், சுகம் துக்கம், மானம் அவமானம், லாபம் நஷ்டம், இதெல்லாம் இந்திரியங்கள்னாலே நோக்கு உண்டாகிறா குழந்த. இந்த இந்திரிய சேர்க்கை தான் படாத பாடுபடுத்துறது. இதெல்லாம் கொஞ்ச காலம் கொஞ்ச நாள் கொஞ்ச நிமிஷங்கள் தான், இதை பெருசா எடுத்துக்காத, இதெல்லாம் பொறுத்துக்க பழகிக்கும் அப்படிதான் பகவான் சொல்றான். யாரோ அவமானப்படுத்துறாரே நொண்டு போகாது, கொஞ்ச நேரம் அவமானம், ஒரே வெயில் அடிக்கிறதுன்னு புலம்பாது, சில மாசங்கள் வெயில், ஒரேடியா மழை கொட்டுறது அப்படின்னு வருத்தப்படாது, சில மாசம் மழை பெய்யும், ரொம்ப குளிர் நடுங்கிறது அப்படின்னு மனசை போட்டு படாதவாறு படுத்திக்காது, கம்பளி எடுத்து போச்சுக்கும், பொறுத்துக்கும், அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் ஒரு விலை கொடுக்காது. வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்ம இதுக்கெல்லாம் தான் வாழ்க்கையில விலையை கொடுத்துட்டு பகவத் தியானத்தை விட்டுட்டு துக்கம் துக்கம் துக்கம்னு சொல்றோம். தெரியாதா, எதுவுமே துக்கம் இல்லை, மனசு தான் துக்கமா அதை உருவகப்படுத்தாது. 5 வயசா இருக்கும்போது பலூன் விளையாடுறதுக்கும் திடீர்னு பலூன் வெடிச்சுடாது, ஓன்னு அழகும் துக்கம் நெஞ்சு அடைக்கிறது, என் பலூன் நஷ்டமாயிருக்கு. ஆனா அதே 25 வயசுல அந்த பலூன் எடுத்துக்கணும், இதுக்காக அழுகும், நமக்கே நஷ்டமா இவ்வளவுதான். அந்த சமயத்துல எது பெரிய துக்கம்னு நினைக்கிறோமோ அது பின்னாடி துக்கத்துல சேர்த்தியே இன்னும் நமக்கு நன்னா தெரிஞ்சுக்கிறது. அதனால மனசுல மெச்சூரிட்டி இல்லை. துக்கத்துக்கு அர்த்தம் என்னன்னா மனசு மெச்சூர்ட் ஆகுது, அவ்வளவுதான். மனசு நல்லா மெச்சூரிட்டி வந்துருக்குன்னா எதுவுமே துக்கமா தெரியாது. சாதாரணமா ஒரு கொசு அடிச்சு போடுறோம், செத்து போயிடுறோம், ஓன அளவு ஒன்றும் கிடையாது. அதே நம்ம வளர்த்த பசு நாய் அப்படின்னா அழுது, அதே நம்ம குழந்தை, நமக்கு தெரிஞ்சதா, நம்ம பந்துக்கள், அதாவது அதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு, அது நஷ்டமாயிருச்சுன்னா துக்கம். அதனால நமக்கு பிரயோஜனம் இல்லை, அது நஷ்டமாயிருக்குன்னா அபாரம் லாபம். இவ்வளவுதான் சிலமே பிராதமியமான மனுஷ கூட்டம். அதனால இந்த ஜனங்களுக்கு இது தெளிவா புரியும், யதார்த்தம். சாதாரணமா இந்த காலகட்டத்தில் யாரும் யதார்த்தமா இல்லை. எல்லாருமே ஒண்ணு முன்னாடி நம்ம நினைச்சு வருத்தப்படுறோம், இல்லைன்னா பின்னாடி நடக்க போற நினைச்சு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். யதார்த்தம்னா அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல யாருமே இல்லை, தூக்கத்தை மட்டும்தான் பிரசன்ட்ல இருக்கும். அதான் ஒவ்வொரு செகண்டும் நல்லா இருக்கு. இப்பதான் படித்தேன், என்ன தூங்கிட்டு அதுக்குள்ள மணி 4 ஆயிருக்கா, 4 ஆயிருக்கா, 5 ஆயிருக்கா. தூக்கத்தை மட்டும்தான் ஒவ்வொரு செகண்டையும் அனுபவிக்கணும். அந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டையும் பகவத் தியானத்தோட கழிச்சுட்டோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கலாம். அது அனுபவிக்கிறதுக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதம். அந்த பாகவத மகாத்மியம் பார்த்து புராணத்துல இருக்கு. நாரத பிருந்தாவனத்துல பக்தி தேவியை பார்த்தா ஞானம் வைராக்கியம் ரெண்டும் கதவாளா இருக்கா, எடுப்பினா எழுந்துக்க மாட்டேங்கிறான், அசரீரி சப்தம் சத்காரியம் பண்ணாவா எழுந்துப்பா அப்படின்னு சொல்றது. உடனே நாரதன் என்ன சத்காரியம் சொல்லி எல்லா இடத்தையும் கேட்கிறான். சில பேர் சொல்லியாச்சு, பகவத்கீதா வாக்கியங்களாலேயே ஞான வைராக்கியம் வரலன்னா இதுக்கு மேல எதுலையும் வராது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சொன்னா வேதத்துக்கே ஞான வைராக்கியத்தை எழுப்பக்கூடிய பலம் இல்லைன்னா சொல்றதுக்கு என்ன விட்டுடுங்க. வாழ்க்கையில இப்ப சந்தர்ப்பங்கள்ல பார்க்கலாம், நம்ம எல்லாம் நல்ல காரியத்தை ஈடுபடுது. ஒரு 1000 ஒருத்தர் நடக்கு நீங்க பண்ணும்போது நல்லது நடக்கும் சொல்ல மாட்டார், சொன்னாலே பெரிய காரியம். 1000 பேருமே சொல்ல ஓகேந்த வேண்டாத வேலை, எல்லாம் தேவையில்லாத வேலை, இழுத்து போட்டு ஏன் போகணும், வாழ்க்கையை பார்த்துட்டு போகணும், இது பக்தியா ஞானமா வைராக்கியமா இன்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு நிச்சயமாவே சத்காரியத்துக்கு நிறைய இடங்கள் வரும். அது ஸ்லோகமே இருக்கு, மகாத்மாக்கள் கூட ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சா நிறைய போராடணும். லோகத்தை பார்த்தோம்னா நல்லதை ஸ்தாபிதம் பண்றதுக்கு ஒரு பெரிய போராடம் அவசியமாகத்தான் இருக்கு. கெடுதல் தானாலே ஸ்தாபிதமாகி தானே இருக்கு, கெடுதல் அழிக்கிறதுக்கு போராடும், நல்லதை ஸ்தாபிதம் பண்றதுக்கு போராடும். பார்த்தோம் முள்ளு செடி அங்கங்க வளரும், காடு காடா வளரும், ஆனா அதே ஒரு நல்ல வாழமரம் வளர்க்கணும், படாத பாடுதான் படணும், அது ஆடு மாடுலாம் மேயாம பாடுதான். இது லோகத்துடைய சுவாவம். அந்த மாதிரி நாரதர் விதவிதமா எல்லாரும் சொன்னான். ஆனாலும் அவர் பல சந்தர்ப்பங்கள்ல பல இடங்கள்ல விசாரிச்சுட்டே வர எங்க போயும் அவருக்கு பதில் கிடைக்கல. கடைசியில பத்ரிகாசிரமம் போற பகவான் ஆச்சரியமா நர நாராயண ரிஷியா இருந்து தபஸ் பண்ற ஸ்தலமாச்சு. நாராயண நரன் கூட தபஸ் பண்ற அதான் பத்ரிகாசிரமம். அது வாழ்க்கையில பார்த்தோம்னா புருஷ பிரயத்தனம் தெய்வ சங்கல்பம் ரெண்டு ஒன்று பக்கத்துல பக்கத்துல ரெண்டு ஒன்னாதான் போயிட்டு இருக்கு. ரயில்வே டிராக் மாதிரி இதுவும் அதுவும் சேர்ந்து போனாதான் மேல ட்ரெயின் போகும். புருஷ பிரயத்தனம் இல்லாத தெய்வ சங்கல்பம் நமக்கு புரியாது. அதே மாதிரி தெய்வ சங்கல்பம் இந்த புருஷ பிரயத்தனத்தை இருக்கா பிரயோஜனம் இருக்கு, ரெண்டுமே வேணும். புருஷ பிரயத்தனமும் வேணும், தெய்வ சங்கல்பமும் வேணும். இவர் என்ன புருஷ பிரயத்தனம் பண்றா, தெய்வ சங்கல்பம் பத்ரிகாசிரமம் பண்ணிட்டார், அங்க உட்காந்து தியானம் பண்றா, நரநாராயண ரிஷியிடத்துல பிரார்த்தனை பண்றா. உடனே தனக்காதி முனிவர்கள் நாரதருக்கு காட்சி கொடுக்கலாம். எப்பொழுதுமே பகவான தியானம் பண்ணா முதல்ல பக்தாளுடைய தரிசனம் தான் கிடைக்கும். பக்தாளிடத்துல நம்பிக்கை வந்த பிறகுதான் பகவத் தரிசனமே கிடைக்கும். நாஸ்திகன் சொல்ற மாதிரி உடனே முதல்ல பகவான் காட்சி தான் கொடுக்கற மாட்டான், கொடுத்தா தாங்காது. பிறந்த குழந்தைக்கு போய் நன்னா ஜோட அக்காரடிக்கு கொடுக்கணும்னா தாங்குமா, அக்காரத்தை பகுதியாவே இருக்கட்டும், குழந்தைகளை ஜீர்ணிக்கிறதுக்கு சக்தி கிடையாது. அதுக்கப்ப தாயாருடைய பால் தான் அவன் தனக்கே உற்பத்தி ஆகிற தாய்ப்பால் தான் விசேஷம். அதுவும் குழந்தைதான் என் அக்கா அடிச்சு சாப்பிடுறேன், ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைக்கு ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா ஜீரணிக்கக்கூடிய சக்தி அது கிடையாது. அந்த மாதிரி பரமாத்மா சக்தின் பிரத்யட்சமானா ஏற்றுக்கொள்ற மனோபாவம் யாருக்கும் கிடையாது. அது சரியா சொன்னா தெய்வம் எல்லா இடத்தையும் நிறைஞ்சு கிடக்கு, மனசுக்கு பக்குவம் வந்தா எல்லா இடத்துலையும் தெய்வம் தெரியும். பக்குவம் இல்லாத மனசுக்கு திடீர்னு தெய்வத்தை கொடுத்தோம் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருத்தன் வியாதியா இருக்கான், ஜவியாதியா இருக்கான், அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல சாப்பாடே கொண்டு கொடுத்தாலும் வாங்கிதான் இருக்கு, ஏன்னா அவன் உடம்புல வியாதி உட்கார்ந்து இருக்கும். அந்த மாதிரி அகம்பாவம் மமக்காரம்ன்ற வியாதிகள் இருக்கிறவனுக்கு திடீர்னு தெய்வ தரிசனம் கிடைச்சிருக்குன்னா தாங்காது, முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால முதல்ல மகாத்மாக்களுடைய தரிசனம் தான் கிடைக்கும். மானை காட்டி மானை பிடிக்கிறா போலே வசனம் உண்டு. ஒரு மான பிடிக்கணும் அப்படின்னா அந்த மானோட சம்பந்தப்பட்ட இனமான ஒரு இடத்தை கட்டி போடுவான், வேடர்கள் பள்ளம் தோண்டி அங்க வலையை விரிச்சிருவார், இந்த மாதிரி மான்கள் எல்லாம் கூட்டமா அப்படி அலை. அப்ப ஏதானோ ரெண்டு மூணு மான் பார்க்கலாம், நம்ம கூட்டத்தை சேர்ந்த ஒரு மான் அங்க இருக்கு, சரி சொல்லி அங்க ஓடு வளையல மாட்டு. அந்த மாதிரி ஆச்சாரிய புருஷர்கள் பாகவதோத்தமர்கள்லாம் அவதாரம் பண்ணி நம்மளோட பழகுவா, கூடவே நம்மள பக்தி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நாரத மகர்ஷிக்கு சனகாதி முனிவர்களுடைய தரிசனம் கிடைச்சது. சனகாதி முனிவர் தரிசனம் கிடைச்சது சந்தோஷப்பட்டார். இந்த மாதிரி ஞானம் வைராக்கியம் எழுத்தருக்குன்னு என்னமோ பண்ணி பார்த்தோம், ஒன்னும் சரிபட்டதல்ல. நீங்க ஏதான உபாயம் சொல்லணும் அப்படின்னா உடனே சனகாதி முனிவர்கள் சிரிச்சோம். உனக்கு அந்த உபாயம் தெரியும்பா, ஆனா அதுதான் உபாயம்னு உன் மனசு ஏற்றுக்கலாம். நாரதற்கு பிரிஞ்ச என்ன சொல்றதை சொல்லுங்க. உடனே சனகாதி ரிஷிகள் நாலு பேர் சின்ன காரணங்கள் தான் எல்லாருமா சேர்ந்து சொன்னா, ஞான வைராக்கியம் இருந்துக்கணும் அப்படின்னா ஒரே வழி பாகவத சப்தாகம். பாகவத சப்தாகம் பண்ணியாச்சுன்னா ஞான வைராக்கியங்கள் தானா வந்துருந்தா அப்படின்னு நாரதர் காசிரி பாகவதமா அப்படின்னா சிரிச்சார்கள் சனகாதி ரிஷிகள். ஆமாம்பா, உனக்கு தெரிஞ்ச உனக்கு பழக்கப்பட்ட நீ வேதவியாசருக்கு சொன்ன பாகவதம் தான். பல சந்தர்ப்பங்கள் அப்படிதான் ஆயிடும். நமக்கு ரொம்ப ஒரு விஷயம் தலைக்கு போயிடுச்சுன்னா அதை நடத்த ஒரு அஸ்வத்தம் மனுஷம். எப்போதுமே பார்த்தோம், கிரகத்துக்கு கூட புதுசா கல்யாணம் ஆகி கொண்டு வருவோம். ஒரு முதல் அஞ்சு நாள் பத்து நாள் ரொம்ப அப்படி ஜாகிரதையா இருக்கும். பழக 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 அவபாடு இருக்கும். இன்னும் ஒரு பெரிய மரியாதையெல்லாம் இருக்கா. அந்த மாதிரி எப்பொழுதுமே வாழ்க்கையில பார்த்தோம் மனுஷபாவம். ஆகஸ்ட் முதல் நாள் போன மாதிரி பத்தாவது வருஷம் போக மாட்டேன். பத்து வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்ப எக்ஸ்பீரியன்ஸே வேலை தான். அதுக்கேத்த மாதிரி பன்னடை உடை பாவனை வார்த்தைகள் வேலை எல்லாமே மாறிடும். அந்த மாதிரி அஸ்வத்தம், இதனாலே அஸ்வத்த பெரிய வியாதி. நார்வர் கேட்டார் பாகவதமா? ஆமாம்பா, என்ன நினைச்சுதான் நீ பத்தி பாகவதத்தை பத்தி? பாகவதம் சர்வசிரேஷ்டமான கிரந்தம். அதுல ஸ்வயம் ஹரி இருக்கு. அமித்யம் சன்னிஹிதோ ஹரி. ஹரிய வாக்ரூபமா இருக்கா, ஹரி நாட பிரம்மம் சொல்லி அந்த ஹரிய வாக்ரூபமா இருக்கிறது தான் ஸ்ரீமத் பாகவதம். என்ன நினைச்சிருக்காங்க பாகவத சாதாரண ஒரு வஸ்து நினைக்கிறியா? சாதாரண வஸ்து இல்லப்பா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் 125 வருஷம் பூமியில இருந்தான் அவதாரம். அந்த 125 வருஷம் முடிஞ்ச உடனே அப்படி கிளம்புற, அப்படி கிளம்புற சமயத்துல உத்தவர் பகவானை பார்த்தார். உத்தவர் தான் கடைசியா பகவானை பார்த்தார் பகவான் கிளம்புற சமயத்தில். அப்ப உடனேயே உத்தவர் கேட்டார், கிருஷ்ணா இது நியாயமா? நீ கருணாசாகரன் சௌலபியமூர்த்தின்னு அத்தனை பேரும் ஆனந்தத்துல கலச்சின் இருக்கும், இப்படி இந்த ஜனங்கள் எல்லாம் விசுடு, நீ உன் திருவடி ஜோதிக்கு போறியே, அதுவும் துவாபரேகத்துல இருந்துட்டு போறியே, வரது கலியுகமாச்சு. ஜனங்கள் எல்லாம் பைத்திகார கூட்டம், எல்லாம் மந்தாஹா சுமந்த மதையோ மந்த பாக்யாஹி உபகிருதாக ராஜேன் அல்பாயுஷக சப்ஜெக்ட் கலௌ அஸ்மின் விவேசனாக மந்தாஹா சுமந்த மதையோ மந்த பாக்யாஹி உபகிருதாக. எல்லாம் மந்த புத்தி ஆயுசு மந்த. அது 100 வயசு கருத்தா இருக்கு. வேதம் சொல்ற 100 வயசு அல்பமா போயிருக்கு. ஏன்னா தசரத சக்கரவர்த்தி 60,000 வருஷம் இருந்தாலும் காண கிடைக்கும். அவன் ராமச்சந்திரன் ஊற்றி 11,000 வருஷம் இருந்தார், நிறைய இருக்கு. ஆனா கலியுகத்துல 100 வருஷம் வாழ்ந்ததுனாலே ஆச்சரியமா இருக்கு. ஆனா 100 அப்பாடா போருந்தாப்பான்னு ஆயிடுறது. அதனால 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம் பண்ணிடுறேன். 100 வரைக்கும் கேரண்டி இருக்க மாட்டேங்க. அப்படியே இருந்தாலும் பாதியும் முடங்கி போகும். வேத நூற்றிராயம் 100 மணிப்படுதான் புதுவரையிலும் பாதியும் முடங்கி போகும். பாதி தூக்கத்திலேயே போயிடுறது. மீறி 50 வருஷத்துல சின்ன குழந்தையே பல வருஷம் போயிடுறது. அப்புறம் பின்னி பசி மூப்பு சின்னத்துலதான் வாழ்க்கை. இதுக்கால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆழ்வார் அந்த காலத்துல டிவி இல்லை. டிவி இருந்தா டிவியும் பார்த்து போகும் சொல்லியிருப்பாங்க. அவருடைய காலத்துல டிவி இல்லாததுனால பாதியும் உறங்கி போகும் அப்படின்னு தான் சொல்லிட்டேன். அதனால கிருஷ்ணா கலியுகம் மோசமான யுகம் தான். ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு பலம் கிடையாது. உன் கிருபையை விட்டா அவளுக்கு கதி வேற இல்லை. இப்ப போய் நீ கிளம்புறேன் நியாயம் இல்லை. இந்த கலியுக ஜனங்களுக்கு நீ ஏதாவது பண்ணிட்டு தான் போகணும், ஏதாவது பண்ணிட்டு தான் போகணும். அப்பா அம்மாக்கெல்லாம் குழந்தைகளுக்காக தனம் சேர்த்து வைக்கிறா போல, அவளுக்கு ஒரு வீடு வாசல் கட்டி வைக்கிறா போல, இந்த கலியுகத்தில் மந்த புத்தி இல்லாத ஜனங்களுக்கு, மந்த ஜனங்களுக்கு நீ ஏதான அனுகிரகம் பண்ணிட்டு சரியா சொன்னா நீ போகவே படாது அப்படின்னு. உடனே பகவான் ஜீவித ஆலோசனை பண்ணானா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் காரிய கருணைய அச்சராமா கிருஷ்ணன். அந்த கிருஷ்ண பகவான் அவனே பார்த்தானோ, சரி உத்தவா நீ சொல்றேன்னு சொல்லிட்டு அழகா பாகவத புத்தகத்தில் ஒழுங்கிருக்கான். கலியுகத்துல பகவான் கிருஷ்ணன் பாகவதத்துக்குள்ள ரகசியமா இருக்க சில பிரிவா சொல்றா. இந்த பாகவதம் வார்த்தை கிருஷ்ணன், அர்த்தம் ராதி. வார்த்தை வந்து ராதிகாராணி, அர்த்தம் வந்து கிருஷ்ணன். பிரிக்க முடியாது ராதையும் கிருஷ்ணனுமா. கிருஷ்ணன் பாகவத இருக்க ராமகிருஷ்ண பரமம்ச பிரத்யமாவே பார்க்கிறார். ஒரு சந்தர்ப்பத்துல ராதாகிருஷ்ண கோவில் போய் பார்க்கிறார், ராதையும் கிருஷ்ணனையும் காமிச்ச கோவில மூர்த்தி இருக்கு, காமிக்கம் அது மகாத்மாவுக்கு தான் தெரியும். இல்லடா காணமின்னு பார்த்தா நதிக்கல்ல விளையாடிந்திருக்கா ராதிகாவும் கிருஷ்ணனும். பார்த்தரா விளையாடிந்திருக்காரு, ஓடி போய் அவளை பிடிக்கலாம்னு ஓடினா ரெண்டு பேரும் குடுக்கணும் ஓடி போய் பாகவத புத்தகத்துக்கு மறந்துருக்கார். மால புத்தகத்துக்குள்ள ராதிகாவும் கிருஷ்ணன் ஓடி போய் ஒழுங்கிறத பிரத்யமா ராமகிருஷ்ண பரமம்சர்க்காங்க. அத்தனை சிரேஷ்டம் பண்ண பாகவதம். உத்தவ பிரார்த்தனை பண்ண பகவான் கிருஷ்ணன் தானே பாகவதமாக மாறினான். அதனால அந்த பாகவதம் தான் பக்தி ஞான வைராக்கியங்களுக்கு இருப்பிடம். அதனால பாகவத சப்தாகம் பண்ணியாச்சுன்னா ஞான வைராக்கியங்கள் எழுந்திருவார்கள். அப்படியா இது தெரியாம போயிருக்க எனக்கு நான் ஏதோ சத்காரியம் நினைச்சேன். நம்ம பாகவதம் தானமா அப்படின்னு நினைச்சா உடனே நாரத மகர்ஷி கேட்டார், ஓ பாகவதம் எனக்கு தெரியுமே அப்படின்னு நினைக்கலையா? திரும்பியும் சனகாதி மீன்களை பார்த்து கையை கூப்பிட்டு சரி இந்த பாகவத சப்தாகத்தை எங்க பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியா. உடனே ஆச்சரியமா சனகாதி மீன்கள் சொன்னா எங்க வேணா பண்ணலாம். இப்ப உன்னோட உன்னுடைய கேள்விக்கு இந்த பாகவத சப்தாகம் கங்கைக்கு எல்லாம் ஆனந்தம்ன்ற ஒரு தேசத்துல பண்ணணும். பாகவத சப்தாகம் எங்கெல்லாம் சாந்தி வேணுமோ அங்கெல்லாம் பண்ணணும். சாந்தி வேணும், நிம்மதி வேணும், விஸ்ராதி வேணும், ஐஸ்வர்யம் வேணும், பகவத் சன்னிதானம் வேணும் அப்படின்னா அங்கெல்லாம் பாகவத சப்தாகம். பாகவத சப்தாகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் முக்கியம் இல்லை. கேட்கிற ஜனங்களுடைய ஸ்ரத்த முக்கியம், ஆசைதான் முக்கியம், வேற எதுவும் முக்கியமே இல்லை. மன ஏவ மனுஷியானாம் காரணம், மனசுதான் காரணம், எதுவுமே வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஆச்சரியமா நாரத மகிழ்ச்சியை கூட்டிட்டு சனகாதி முனிவர்கள் ஆனந்தம்னு கங்கை கல்ல இருக்கிற தேசத்துக்கு போனார்கள். அந்த ஆனந்தமா ஜோரா அவர்கள் பாகவத சப்தாகம் சொல்ல ஆரம்பிச்சார்கள். அப்படி சொல்ல ஆரம்பிச்சு நாடக பாபத்து நப்பா இது அற்புதமான ஒன்று மகாத்மியம் இருக்க நான் சொல்றேன் கேளு அப்படின்னு. உடனே நாரதன் சொல்லுங்கோ பாகவத சப்தாகம் மகாத்மிய பலத்தை அப்படின்னு. பாகவத சப்தாகம் கேட்டா பிரம்மராசி வரைக்கும் நல்ல கதியா இருக்கும். எப்பேற்பட்ட மகாபாபியா இருந்தால் சப்தாகம் கேட்டுதா அப்படின்னா அவருடைய பாவங்கள்லாம் அழிஞ்சுதாரு, சந்தேகமே வேண்டாம். பாகவதம் கல்பக வருஷம் போல காமதேனு போல யார் என்ன அபிஷேகத்தில் இருக்காவோ அது கொடுத்துடும், இதுவானா கொடுக்கும் பாகவத சப்தாகம். இதுதான் கிடையாது லௌகீகமான விஷயத்திலிருந்து மோட்ச பரியந்தம் சகலத்தையும் தரக்கூடிய பலம் பாகவதத்துக்கும். அதனால அந்த பாகவத சப்தாகத்தின் போது யார் யாருக்கு என்ன அபீஷ்டமோ அந்த பகவானத்துல நிறமா பிராபம்னா உடனேயே சம்பவிச்சிடும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஒரு புராண ரகசியம் இருக்க சொல்றேன்னு உடனே நாரதன் கைதட்டி வாய்ப்பு சொல்லுங்கோ கேட்கிறேன்னு. அப்ப சனகாதி முனிவர்கள் சொன்னார்கள், ஆச்சரியமா பேசினார்கள். ஒரு பாகவத ரகசியத்தை சொல்றாங்க, சுங்கபத்ரா நதி தீரம் கூட மந்திராலயம் இருக்கு. இந்த சுங்கபத்ரா நதி தீரத்துல ஆத்ம தேவன் ஒரு பிராமணன் இருந்தான். அவனும் அவன் மனைவி துந்தலின்னு பேரு, ரெண்டு பேரும் ஒரு சாம்பத்தியம் நடத்தின்னு இருக்கா. கல்யாணம் ஆகி பல வருஷம் வீடு நிலம் எல்லாம் இருக்கு, ஒன்றுக்கும் வரவில்லை. ஒரே ஒரு பல மிகத்த விளையாடுறதுக்கு குழந்தைகள் இருக்கு, குழந்தைகள் சுத்தம், குழந்தைகள் துக்கம், ரெண்டுமே உண்டு. அது குழந்தைகளை கொடுத்த முடியாது, அது குழந்தைங்க நல்ல குழந்தைகள் அவங்க சுத்தம், அது படாத பாடு கொடுத்த குழந்தைகள் துக்கம். குழந்தைகள் பெற்றவாளுக்கு அதடா பெற்றுடனே படாத பாடு பண்ண நீங்க பெற்றுக்காதவாளுக்கு எனக்கு ஒரு புழு பூச்சி இல்லையே இக்கரைக்கு அக்கறை பச்சை அவ்வளவுதான். எப்பவுமே மனுஷ சுவாவம் இல்லைன்னா ஐயோனு இருந்தாலும் ஐயோனு இதுலதான் இந்த கூட்டம் எதுக்கும் திருப்தியே அதிருப்தி சத்தத்துக்கெல்லாம் ஏதான ஒரு குறை சொல்றதே பழக்கம் அப்படிதானே இருக்கான். ஆனாலும் மிகவும் தாந்திரத்திய ரகசியத்துக்கு ஒரு பிரயோஜனம்னா ஒரு குழந்தை வேண்டாமா, புத்திரன்ற நரகத்திலிருந்து காப்பாற்றவர்கள் தானே புத்திரர்கள்னு சொல்றான். அந்த மாதிரி ஒரு புத்திரன் இருந்தா தேவரையும் ரொம்ப இந்த ஆத்ம தேவன் ரொம்ப பிரயத்தனம் பண்றான். இது நம்ம ஒவ்வொரு ஜெய புனஸ்காரம் எல்லாம் பண்றான். ஆனா அவனுடைய மனைவி துண்டுவிச்சு இதெல்லாம் ஆசை கிடையாது. கர்ப்பத்துல யார் சொன்னத்தாலையும் இல்லை, வேற வேலையும் கிடையாது. அப்புறம் அது பிறந்த பிறகு அதுக்கு பால் கொடுக்கணும், அழகெல்லாம் கெட்டு போயிடும், அது பார்த்து கண்ட நேரத்தை தூங்கும், கண்ட நேரத்தை எழுந்துக்கும், அப்பதான் நான் கண்ணை முழிக்கணும், அதுடைய மூத்திரம் மலம் எல்லாம் அள்ளி போடணும், அப்புறம் அது வேணா வேலைக்கு அவகாரம் இருக்கணும், அப்புறம் இந்த வாழ்க்கையே எனக்கு இல்லாம போயிடும். அதனால அவளுக்கு குழந்தை இல்லாம இருக்கிறதே ஒரு சுகம். இந்த முந்திரி ரொம்ப துஷ்ட, நிறைய வம்பு பேசுறா, நன்னா சாப்பிடறா, நன்னா தலிகம் பண்றா, அடுத்த நாளை பத்தி எதாவது குறைஞ்சிட்டே இருக்கா, இப்படியா வாழ்ந்துட்டா. இந்த ஆத்மதேவனும் குழந்தை இல்ல, குழந்தை இருந்து எங்கிட்டு இருக்கா, பல வருஷங்களும் ஆயாச்சு, ஒரு நாள் ரொம்ப விலக்கி வந்துருச்சு, குழந்தையே இல்ல, என்ன வாழ்க்கை கோச்சுண்டு நேரடி கால் போன போக்குல போனா போனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு குளக்கரையை பார்த்து, அந்த குளத்தங்கரையில ஒரு ரிஷி உட்கார்ந்து இருந்தார். இவன் குளத்தை இறங்கினான், ஜலத்தை சாப்பிட்டான், மேல வந்தான். இந்த ரிஷிக்கு இவனை பார்த்து துக்கம் தாங்க முடியும், அவ்வளவு துக்கமா வந்திருக்கான். அவர் கேட்டா என்னச்சப்பா அவ்வளவு துக்கப்படுறா, பகவான் அற்புதமான மனுஷ வாழ்க்கையை கொடுத்திருக்கான், சந்தோஷமா பிரசன்னமா இரு, வாழ்க்கை பல சந்தர்ப்பங்கள்ல பிரசன்னமா இருக்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. திருவிழெல்லாம் பார்த்தோம், தொழில் நாளெல்லாம் அலையும், அது கூட பிரசன்னமா இருக்கு. காத்தால பூத்து சாயங்காலம் வாழ்ற புஷ்பம், அது பிரசன்னமா இருக்கு. காகம் குருவி எல்லாம் கூட பிரசன்னமா இருக்கு. மனுஷன் முகத்தை ஒருன்னு தூக்கி வச்சிருக்கேன். அதுக்கு இந்த சிரிக்க தெரிஞ்ச மிருகம் மனுஷன் வசனம் எல்லாம் வேற சொல்றோம். அந்த மிருகங்கள் எல்லாம் சிரிக்கலன்னு யார் நமக்கு தெரியல, அதெல்லாம் அதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. அதெல்லாம் யதார்த்தத்தை ஏற்றுக்கணும், நம்ம தான் யதார்த்தத்தை மீறி ஆசைப்படும். வெயில் காலத்தை வெயில் அடிக்கிறதேன்னு புலம்புவோம், மழை காலத்தை மழை கொட்டி தொலைகிறதேன்னு புலம்புவோம். இதான், ஆனா ஒரு காகமோ குருவியோ ஒரு நாளையோ புலம்பாது, செய் மழை காலமா மழை பெய்யறது எவ்வளவுதான், இதுக்கு மேல பெருசா எடுத்துக்காது. அதனால வாழ்க்கை பிரசன்னமா இருக்கணும், துக்கத்துல இருக்காங்க. ரிஷி கேட்டா இருக்கிறாங்க துக்கப்படுறாங்க, பகவான் வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. உடனே அவர் சொன்னா குழந்தை இல்லை, ஆஹ் தெரியும் தெரியும், உன்னுடைய பிராரப்தம் உனக்கு குழந்தை இல்லை, உன் பிராரப்தம் சாதாரண பிராரப்தமா, உன் வீட்டு மாடு கூட கண்டுபிடி போடல உன்னோட சேர்ந்து, உன் வீட்டுல இருக்க மரம் செடி கொடி கூட பூக்கிறது இல்லை, காய்க்கிறது இல்லை, பழுக்கிறது இல்லை, உன் பிராரப்தம் செடி கொடிகள் வரைக்கும் இருக்கிறது. சமயத்தான் உண்டு, மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அமையும். உடனே அவன் பார்த்தான், ஆமா உங்களுக்கு எல்லாமே தெரியுது, நீ ஸ்ரீகால ஜானி அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து, எனக்கு ஒரு குழந்தை வேணும், அவர் கலக்கிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு அவர் சொன்னா, வேண்டாண்டா பெரிய இந்த தாயே தந்தை என்றும் தாரணையே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் தெரியவாள்லாம் பிறந்திருக்கா, வேண்டாம் விட்டுடு, அழகா சன்னியாசம் வாங்கிட்டு என் பக்கத்தை உட்கார்ந்துடும், பகவான் வாழ்க்கையை நடத்துவான், திரும்பியும் போய் சம்சார சாகரம் கோரம் அதுல போய் மாட்டின்றாத, அப்புறம் இதுல உப்பு புளி மிளகா இங்கேதான் கடைசி கிடைக்கும், அப்புறம் குழந்தைய வளர்க்கணும், அப்புறம் அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வரணும், அப்புறம் ஒரு மரும கலையாரம் வருவா, அதுக்கப்புறம் திரும்பி அதுக்கு ஒரு குழந்தை பிறகு, இப்படியே ஜென்மா போயிருந்தா பெரிய பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டு பெரிய ஆயினரின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன்னு வாழ்க்கப்படுது. ஒரு குடும்பம் குழந்தை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு அவாத்துல புண்ணியம் வச்சனும் அங்க போகணும், இன்னைக்கு அவாத்துல ஸ்ரீமந்தம் வளகாப்பு, இன்னைக்கு அவாத்துல கிரகப்பிரவேசம், இன்னைக்கு அவாத்துல கல்யாணம், எதையோ ஒண்ணு போய் தலையை காட்டிட்டு வரணும், அவாத்துல துக்கமா இருந்தாலும் போய் தலையை காட்டணும், கோவிலுக்கு போனோம்னா கூட எதிர்க்க தெரிஞ்சு அவங்க பார்த்து சிரிச்சுட்டு சௌக்கியமா கேட்டுட்டு தான் போகணும். இல்ல அவா கோச்சுடா, பெருமாள் கோச்சுக்கிறது நம்ம கவலையே கிடையாது, பெருமாள் நின்று இருக்காரு பாவம், அவரை போய் முதல்ல பாக்கலாம் கிடையாது, தெரிஞ்சவாளெல்லாம் பார்த்து பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ள போய் பார்ப்போம். அந்த மாதிரி கூட்டமா இருக்கு. அதனால இதெல்லாம் வேண்டாம், சன்னியாசம் வாங்கிட்டு உட்காந்து போறா அவன் அதெல்லாம் கிடையாது, நீங்க நினைச்சா எனக்கு குழந்தைய தர முடியும், எனக்கு அனுகிரகம் பண்ணுவோம் ஒத்த காலம் நீங்க. உடனே மகாத்மா பார்த்தா, சரி இப்ப நான் சொல்றது புரியல, ஏதானும் ஒரு காலத்துல புரியும், இப்ப அதே வதச்சி வைக்கிறேன், இன்னைக்காவது ஒரு நாள் உனக்கு புரிஞ்சா சந்தோஷம்னு சொல்லி அழகா அவனுக்கு அனுகிரகம் பண்ணி ஒரு தரு கொடுத்துட்டா, கொடுத்து இத மந்திரம் எல்லாம் பண்ணிருக்கேன்பா, இதை கொண்டு போய் ஒரு மனைவி இடத்துல கொடு, அவளை இதை சாப்பிட சொல்லு, ஆனா விரதத்தோட இருக்கணும், பொய் சொல்லப்படாது, பம்பு பேசப்படாது, பெரியவாளை பத்தி இல்லாதவங்கெல்லாம் சொல்லப்படாது, சுத்தமா இருக்கணும், மனசு முழுக்க பகவத்யானம் இருக்கணும், ஏன்னா அவளுக்கு இதெல்லாம் கஷ்டம்னு தெரியும், இதெல்லாம் வாழ்க்கையில் யதார்த்தம் ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இத்தனையும் சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தா. உடனே அந்த ஆத்மதேவன் வாங்கிட்டான், பிராமணன் நேர ஓடி வந்தான், அந்த துந்துலி தன் மனைவி இடத்துல கொடுத்தான். உடனே அவளும் வாங்கின்றா, நான் சொன்ன அம்மா சாப்பிடு உனக்கு குழந்தை பாக்யம் கிடைக்கும், சரி அப்படின்னு கேட்டுண்டா. ஆனாலும் அவள் சாப்பிடறதுக்கு அவளுக்கு பயம், குழந்தை பறந்து விடுத்தனா கஷ்டமாச்சே அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அவளுடைய தோழிகள் சகோதரி எல்லாரும் வந்து வந்து அவெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறோம், அதெல்லாம் வேண்டாண்டி, உன்னை பார்த்து நான் எல்லாம் சந்தோஷப்படுறோம், நீ பாடு இனத்து நேரத்துக்கு சாப்பிட்றேன், இனத்து நேரத்துக்கு வெளியில போறான், இனத்த மாதிரி காரியம் பண்ணிட்டு இருக்காள், வீட்டில் நீயும் ஆட்டுக்காரன் பேர் வருதான், நிம்மதியா இருக்க, அனாவசியமா குழந்தை எல்லாம் பத்துக்காது, நாங்க படுற பாடு பெரிய பாடா இருக்கு, நீ இந்த பாம்புல மாட்டிக்காது, இப்படி ஆலோசனை திட்டத்தனமா கொடுத்துட்டான். இவளும் என்ன பண்றதுன்னு தெரியல, கடைசியில் அந்த சருவை கொண்டு போய் வீட்டில் இருக்க மாட்டுக்கு போட்டுட்டான். அந்த மாடு அதை சாப்பிடு. அப்ப இவருடைய சகோதரி வந்தா இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா. ஆனா சகோதரி சொன்னா, நீ பாடி மாட்டுக்கு நம்ம சருவை கொடுத்துட்டாரு, ஆனா எப்படி மூணு மாசத்துல நீ கர்ப்பவதி ஆகிற மாதிரி அந்த மகாத்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னு சொன்னாய். ஒருவேளை நீ கர்ப்பவதி இல்லைன்னா உன் பர்த்தா உன் மேல சந்தேகப்படுவார், பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு. அப்பதான் அவளுக்கு உரைச்சி அவளாடு இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும், என்ன பண்றதுன்னு கேட்டா. அவ சகோதரியும் திஷ்டை, அவ சொன்னா நீ கர்ப்பவதி மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடு, வயிற்று துணியெல்லாம் கட்டிட்டு கர்ப்பவதி மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடு. இப்ப எப்படி நான் கர்ப்பவதியா இருக்கேன், என் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய கொண்டு வந்து உனக்கு கொடுத்துடுறேன், அதை நீ உன் குழந்தையா வளர்த்துக்கோ கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொன்னா. உடனே கேட்ட பிந்து, அப்ப உங்க ஆட்டுக்காரன் உன்ன கோச்சுக்க மாட்டாரா? அவர் சொன்னா பைசா நீ கொடுக்கறேன்னு சொல்லு, என்ன வேணா அது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டேன். பைசா தான் லோகமா போயிருக்கு. உடனே அவளும் சரி விட்டா, இவளும் கர்ப்பவதி மாதிரி நடிக்கிறார். ஆத்மதேவனுக்கு இதெல்லாம் தெரியல, ஆ மனைவி கர்ப்பவதி ஆயிட்டா, மகாத்மா உடைய ஆசீர்வாதம் பலிக்கமா இருக்கு அப்படின்னு நினைச்சா. இந்த கர்ப்பவதியா நடிச்சுட்டே இருக்கா, கொஞ்ச நாள்ல மாடும் கர்ப்பவதியா ஆயிருக்கு. மகாத்மாவுடைய அந்த மந்திரம் வீணு போகாதே, ஒரு நாள் நீ போகவே போகாது. வேத மந்திரங்கள், மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் ஒரு நாளும் நீ போகவே போகாது. பூஜை பிரார்த்தனை நாமசிவம் நீ போகவே போகாது. அது ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில், நமக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் நமக்கு நல்லது நிச்சயமாக பண்ணும். நம்ம நினைச்ச நேரம் தான் நடக்கணும்னு கட்டாயம் இல்லை, நிச்சயமா அது நல்லது மட்டும் பண்ணும், சந்தேகமே வேண்டாம். ஆச்சு அழகா ஒரு சிதியில அவருடைய சகோதரி பிள்ளைய பெற்றா. அப்ப மாமியார் வீட்டுல எதையோ போய் சொல்லிட்டா, பொய்ய சொல்லிட்டு அந்த குழந்தைய திந்திரி இடத்துல கொடுத்துட்டான். அவள் அது தன் குழந்தை அப்படின்னு சொன்ன ஆத்மதேவனுக்கு பரம சந்தோஷமா, எனக்கு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு கோலாகலமா புண்ணியாவசனம் எல்லாம் பண்ணி, அதே சேஷம் அந்த குழந்தைக்கு துந்து காரி அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டான். அழகா அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு ரெண்டு மூணு மாசத்துல மாடு கண்ணுக்குட்டி போடுறத மனுஷக்குட்டிய போட்டு, ஏன்னா மனுஷக்குட்டி போடுற மாதிரிதான் ஒரு ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. மாட்டுக்கு கொடுத்தாலும் அது மனுஷக்குட்டிய போட்டுருக்கு. எல்லாரும் ஓடி வந்து ஓடி வந்து பாக்குறா, ஒரு மாடு கண்ணுக்குட்டி போடலான்னு பார்த்தா மனுஷக்குட்டிய போட்டுடுதே அப்படின்னு அடிஞ்சிடான். ஆனா அந்த அந்த மனுஷக்குட்டிக்கு காடு மட்டும் மாட்டுக்காது, அதனால கோகர்ணன் ஒரு திருநாமம், மாடு போடுற காது உடையவன், அதனால கோகர்ணன் ஒரு திருநாமம். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆகா மகாத்மாவுடைய ஆசீர்வாதம் பலிதமா எடுத்து என் பெண்டாட்டிலும் குழந்தை பிறந்தாச்சு, மாடு மனுஷ குழந்தை பெற்று இருக்குன்னு சந்தோஷப்பட்டு அழகா வளர்த்துன்னு இருக்கான். இந்த துந்திரி நல்லவள் இல்லை, ரொம்ப மோசமான அவள் துஷ்ட, அதனால அவள் வளர்க்க அவள் பால் கொடுக்க முடியாது. அவள் சகோதரி அப்பப்போ ரகசியமா பால் கொடுத்துட்டு, அவளுடைய ஏமாத்துத்தனம் இவளுடைய துஷ்டத்தனம் எல்லாம் அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிச்சு. நிஜமாவே ஒரு அம்மாவுடைய பங்கு குழந்தையுடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம். நிஜமாவே குழந்தைகள் ரொம்ப நல்லவா தான், பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே பகவத் ராமானுஜர் தான், விஜயநாத மகாதேசிகர் தான், பிரகல்லாதன் தான், நீரா தான், ஆண்டாள் தான், கெடுக்கிறது பெரியவா மட்டும்தான், வேற யாருமே இல்லை. எத்தனை பெரியவா குழந்தைகள்லாம் சற்குழந்தையா பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி பெற்றுக்கிறோம். நான் சொல்ற உண்மைகள் கசகம் இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லித்தான் ஆகணும். தான் மலடம் இல்லை, தான் மலடி இல்லைன்னு லோகத்துல நிரூபணம் பண்றதுக்காக குழந்தையை பெற்றுக்கிறேன். எத்தனை அப்பா மக்கள் எனக்கு குழந்தை லாயரா இருக்கணும், டாக்டரா இருக்கணும், இன்ஜினியரா இருக்கணும் ஆசைப்படுறான். ஆனா எத்தனை பேர், எத்தனை தாயார் தோப்பனா, என் பிள்ளை பாகவதனா இருக்கணும், பக்தனா இருக்கணும், என் கிரகத்திலையும் ஒரு நிகமான மகாதேசியர் பறக்கணும், என் கிரகத்திலையும் ஒரு மனவாள மாமணிகள் அவதாரம் பண்ணணும்னு யாரு ஏங்கணும்? ஒன்னும் கிடையாது. யாரும் ஏங்கிறதுனா ஒன்றும் கிடையாது. சொல்றது மட்டும் சொல்ல, எனக்கு அவளை பிடிக்கும், ஒரு கதை கேட்போம், அவ்வளவுதான். நிஜமாவே இருக்க நம்ம ஒரு குழந்தை பக்தி வழியில போயிட்டு இருக்கு அப்படின்னா அது பயமா தான் இருக்கு. இப்பதான் பக்தி வரணுடா, அப்புறம் பாத்துக்கோ அப்படிங்கிறான். ரிட்டையர்மெண்ட்ன்றது இதுக்கு மேல வேலைக்கு லாய்ச்சில்லைன்னு தொடக்கிறது. சரீரத்திலிருந்து ஜீவனுக்கு என்னைக்கு ரிட்டையர்மெண்ட் தெரியாது, அஞ்சு வயசா, அஞ்சு மாசமா, பத்து வயசா, பதினஞ்சு வயசா தெரியாது. ஏதோ உலகின்னு இருக்கோம், ஓடிண்டு கிடக்கிறது. பக்தன் பிறக்கணும்னு தபசு பண்ணா பக்தன் பிறப்பான், ஏதோ ஒன்று பிறந்தா சொல்லு, ஏதோ ஒன்று தான் பிறக்கும். இவர் துஷ்டையா இருக்கும், அதனால அந்த பிள்ளையும் துஷ்டனாவே இருக்கான். இந்து காரி ஆனா கோகர்ணன் சமத்தா இருக்கான், நன்னா வளர்றான், பாகவத ஈடுபாடோட இருக்கான், பக்த சங்கத்துல ருச்சி உடையவனா இருக்கான், துந்துக்காரி கெட்டவனா இருக்கான், பொய் சொல்றான், பிராமன் பெத்த பிள்ளைதான், ஆனாலும் பொய்யன். மத்தவா பொய் சொன்னா கூட கொஞ்சம் தான் பாவம், பிராமணன் சொன்னா அதீதமான பாவம். மத்தவாத திருடினானா ஓரளவுக்கு போலீஸ்காரனே திருடினானா அது தெரிஞ்சதான தப்புதானே. அதனால அதுக்கேற்ற மாதிரி தண்டனையுமே மாறுபடுறான். துண்டுகாரி மகாமோசமான இருக்கான், அவனுக்கு யஜ்மான வீதம் பண்ணி வச்சான், அவனை கொண்டு எங்கேயோ கோர்ட் எல்லாம் மாற்றிட்டு அவன் பாட்டு கலையினான். வேசிகள் வீடேன்னு கதியின் அலையினான், என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆத்மதேவனுக்கு துக்கம் நின்று அடக்க நான் பெற்றதில்லை விடியிருக்க உருப்படாம ஓன்னு அழகான். இந்த கோகரன் பார்த்தான் பிள்ளை, அப்பா என்னதுக்காக இந்த மாதிரி துண்டுகாரி சரியில்லையேடா, சரியில்லை சரியா சரியில்லை சரியில்லைன்னு புலம்புறத காரணம் பகவத் பக்தி பண்ணு. இவன் சரியில்லை சரியில்லைன்னு புலம்பி உன் ஆத்மா நஷ்டமாயிட்டு அது உனக்கு தெரியலையா, அவனுக்காக அழுது 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 நீ அனுபவிக்க வேண்டியதான பகவத் அனுபவத்தை கோட்டை வச்சுட்டு இருக்கார். ஒவ்வொரு நாளும் கோடி கோடி விதமான பகவத் அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா எதையோ நினைச்சுண்டு யாரையோ நினைச்சுண்டு அழுதுண்டு புலம்பிண்டு நம்முடைய ஆத்மாவுடைய ஆதாரத்தை தட்டிவிட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய ஆத்மா நஷ்டப்பட்டு இருக்கு. ஆசையா பத்தியதே லோக கர்மனா பகுசிந்தையா ஆயுஷீனம் ந ஜானாதி தஸ்மாத் ஜாக்ரத ஜாக்ரத. ஸ்ரீ சங்கர சொல்றார், ஆயிரம் கோடி ஆசைகள், அதுக்கு விதவிதமான கர்மாக்கள், இதுல ஆயுசு போயிட்டு இருக்குன்னு தெரியல. வருஷத்துல ஒரு நாள் தான் தெரியுது, நமக்கு ரெண்டு நாள் தெரியுது, ஒண்ணு பர்த்டே ஒண்ணு பர்த் ஸ்டார்ட், இப்படி வேற தெரியாம தெரியுது. ஆனா ஆயுசு க்ஷீணம் ஆயிண்டே இருக்கு, சனத்தீஷ்ணம் ஆயுசு க்ஷீணம் ஆயிட்டு இருக்கு, தெரிய மாட்டேங்கிறது ஒவ்வொரு க்ஷணமா க்ஷீணம் ஆயிட்டு இருக்கு. என்னதுக்கு பாத்தி அழகாய் இது ஒன் பிள்ளை ஒன் பிள்ளைன்னு அபிமானிச்சுதானே இவ்வளவு துக்கம். இது பகவானுடைய பிள்ளைன்னு ஒப்படைச்சது, இதுக்கு மேலே மிகத்த இருக்காது. என்னத்துக்கு சும்மா அழுதுன்னு இருக்கா, நீ சொல்லி அம்மா ஒண்ணும் கேட்கறது இல்ல, அவளை இப்படியே விட்டுவிட்டாய், அவள் அந்தந்த மாதிரி போயாச்சு, இனிமேல் அவளை கட்டுப்பாட்டை கொண்டு வர ஒன்னால முடியாது. அவ வளர்த்ததுனால குண்டுகாரி கட்டி போயாச்சு, அதனால இனிமேல் இவா ரெண்டு பேர் திரும்பணும் அப்படின்னா பகவான் நினைச்சா தான் முடியும். அதனால நான் திரும்பவும் சொன்னேன், இதெல்லாம் விட்டுடு, நேரம் திரும்ப காட்டுக்கு போ, அழகா உட்கார்ந்து பகவத் தியானம் பண்ணு, நாமத்திரம் பண்ணு, சத்கதி அடைகிற வழிய பாரு, பகவான மனசுருங்கி பிரார்த்தனை பண்ணு, இவா ரெண்டு பேரையும் பகவான் காப்பாற்றுவான்னு குழந்தை சொன்னான். ஆத்மதேவனுக்கு ஆச்சரியம், எப்படிதான் அது ஒரு மாடு பெற்றபடி அவ்வளவு அழகா பேசுறது, அது ரிஷியுடைய ஆசீர்வாதத்தினால பிறந்த குழந்தை. உடனே ஒரு வைராக்கியம் வந்துருக்கான், அந்த ரிஷி நேரடியா சொல்லி வைராக்கியம் வரல, ஆனா அந்த கோகர்ணன் சொன்ன உடனே வைராக்கியம் வந்திருக்கு. உடனே ஆத்மதேவன் கோகர்ணனை பார்த்து கேட்டான், சரிடா நான் காட்டுக்கு போய் என்ன பண்றது என்ன பண்றதா, பாகவதம் வாசி பாகவதம் முழுக்க நீ வாசிச்சுக்கிறார், ரொம்ப குழம்பி போயிடுவார், என்னால ஜடபரதர் கபிலருடைய சாங்கிதத்துவம் எல்லாம் கேட்டேன்னா திரும்ப திரும்ப மனை நீ மக்கள்னு ஓடுவார், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நேர தசமஸ்கந்தம் மட்டும் வாசி அப்படிதான் சொன்னாங்க. தசமஸ்கந்தம் ஏன்னா முழுக்க முழுக்க கிருஷ்ணலீலா வைபவம் சரியா சொல்லணும்னா முதல்லயே கிருஷ்ணலீலா சொல்லிருக்கலாம் சுகபிரம் மகரிஷி, ஏன்னா பரிசுத்தப்படி தான் கேட்கிறான். ஏன் சொல்லணும்னா அதுக்கப்புறம் யாரும் பாகவதம் வாசிக்க மாட்டேன், கிருஷ்ணலீலாவுக்கு அப்புறம் மீதி இருக்க பாகவதம் யாரும் வாசிக்க மாட்டேன். ஜடபரத விஷயமும் அடி பிருதுமகா சக்கரவர்த்தி விஷயமும் இல்லாட்டி ஒரு ராமன அவதாரம் வாசிக்க மாட்டோம், இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா கிருஷ்ணாவதாரம் சொன்னதுனால எல்லாரும் அதுவரைக்கும் பாகவதம் வாசிக்க, அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரம் வாசிக்கிறான். அது தெரிஞ்சதுதான் ரகசியமா ஒரு நடுவில் கொண்டு வச்சுட்டார் ஆச்சரியமஸ்கம்ப மகரிஷி. இது விசேஷம், நீ பாகவதம் தசமஸ்கந்தம் வாசி, கிருஷ்ணலீலால அனுபவி, தப்பினா காப்பாத்தது கிருஷ்ணன்னு ஒரு கருத்தான், இவ்வளவுதான் தசமஸ்கந்தம். தசமஸ்க ரகசியம் என்னன்னா ஏதாவது ஒரு கஷ்டம்னா தப்பினா காப்பாத்தது ஒரு மாட்டுக்காரன் அழிஞ்சிட்டு இருக்கான், அவனை பிடிச்சுக்கோ, தசமஸ்கந்தம் மட்டும் வாசிங்கதான் உனக்கு சப்ஜெக்ட் கிடைக்கும்னு பிள்ளையாண்டான் சொல்லிட்டான். ஆத்மதேவனுக்கு பரம் சந்தோஷமா இருக்கு, துந்து காரியத்திலேயோ தன் மனைவி துந்துவிலையோ சொல்லல, ஒரு நாள் ராத்திரி யாருக்கும் சொல்லாம வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. நேர காட்டுக்கு போனான், கோகர்ணன் சொன்ன மாதிரி பாகவதம் தசமஸ்கந்தம் மட்டும் பாராயணம் பண்ணிட்டே இருந்தான். ஒரு ஸ்திதியில புஷ்பகமான பூமியில இறங்கிட்டு அந்த ஆத்மதேவன் அழைச்சிருந்து வைந்த லோகம் போயிடுச்சு. வெறும தசமஸ்கந்தம் பாராயணம் பண்ணதுக்கு அழகா அவன் நல்ல கதி அடைஞ்சிட்டான். கோகர்ணன் பார்த்தான், சரி இனிமேல் வீட்டு இருந்தா கஷ்டம், சரி கஷேத்ராரம்பங்கள் போக ஆரம்பிச்சுட்டேன். இந்த காலத்துல அதாவது யாத்திரை போறது இல்லை, டூர் தான் போறோம், துவாரகா டூர், பிருந்தாவன் டூர், உடுப்பி டூர், அதெல்லாம் யாரும் பக்தியோட பகவான் அனுபவிக்கிறதே இல்லை. இங்கயா டூர் போறா, நிஜமா டூர் போறோம்னா அங்க நல்ல சாப்பாடு, நாங்க கதை எத்தனை மணிக்கு கிட்ட கொடுப்போம், பத்து மணிக்கு கதை கொடுப்போம், தங்க நல்ல இடம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம டூர் போறோம். பகவானுக்காக யாத்திரை போறதுக்கு ஆள் இல்லை, இன்னைக்கு அதனாலதான் பல பேர் பல ஊர்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழிச்சுட்டு போனாலும் பகவான் அனுபவிச்ச ஒரு ஃபீலிங் கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா டூர் தானே போறோம், ஏதோ இந்த தாஜ்மஹால் சொல்லாம் பார்க்க போற மாதிரிதான் போயிட்டு இருக்கா. யாத்திரை அப்படின்னா அங்க பகவான் பிராதாமியம், அங்க தங்குற இடம், சாப்பிடுற சாப்பாடு இதெல்லாம் பிராதாமியமே கிடையாது. சரீரம் பிராதாமியம் இல்ல, ஆத்மா பிராதாமியம். டூர்ல சரீரம் பிராதாமியம், ஆத்மா பிராதாமியம் இல்லை. டூர் போலாம், இடங்கள்லாம் பார்த்துட்டு வரலாம், தெய்வீகம் அனுமதியாது. யாத்திரை போனோம்னா தெய்வீகத்தை அனுபவிக்கும், அதுதான் யாத்திரைக்கும் டூருக்கும் உள்ள வித்தியாசம். இவன் யாத்திரை போறான், ஆத்ம தேவன் போனா மாதிரி ஆச்சரியமா இவனும் கோகர்ணன் யாத்திரை போறான். திருவந்தேவன் போனா போல, பெரியாழ்வார் யாத்திரை போனா போல, பிரதிராஜர் சுவாமி ராமானுஜர் யாத்திரை போனா போல, இவனும் கஷேத்ராடனங்கள் எல்லாம் போறான். இப்படி பல ஊர் பல இடங்கள் போனான். இவன் இந்த பக்கம் போனான், துண்டுக்காரி ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். துண்டுவினால ஒன்னும் பண்ண முடியல, ஏன்டா அது அட்டகாசம் பண்றேன், அப்படிதான் நான் பண்ணுவேன், பணத்தை கொண்டா அதை கொண்டா அவளை போட்டு படாத பாடு படுத்தினான். ஒரு நாள் அவரால் தாங்க முடியல, சொல்லிட்டான், நீ ஒண்ணு நான் பெற்ற பிள்ளை இல்லை, எங்க அக்கா பெற்ற பிள்ளைதான் அப்படின்னு சொல்லிட்டான். அது அவனுக்கு இன்னும் வேற கோபம் வந்துடுச்சு. ஆஹா, எங்க அம்மா விட்டு நீ தானே என்ன பிரிச்ச, அதுக்கு நீ படாத பாடுபடுன்னு சொல்லி அவங்க எல்லா தனத்தையும் பிடுங்கிட்டான். அவளும் என்ன பண்றது இல்லை, ஒரு நாள் கணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிவிட்டான். முடியல அதனால. இப்ப துந்துகாரியை கேட்கறதுக்கு ஆள் இல்ல, கிரகத்திலேயே ஒரு அஞ்சாறு வேஷ்யாஸ்திரிகளை கொண்டு வந்து வச்சிருந்தான். அவரையே குடி என்னமோ பண்ணிட்டு இருக்கான், கும்பாலம் அடிச்சுட்டு இருக்கான். ஊர்ல யாரும் அவன் ஒன்னும் சொல்லல, கையில் இருக்க தனம் எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. ஆனா வேஷ்யாஸ்திரிகளுடைய சரீர சுகம் அவனுக்கு அவசியமா இருக்கு. அதுக்காக பார்த்தா எங்கெங்கயோ போய் கொள்ளையடிச்சு கொண்டு வந்து அவளை திருப்திப்படுத்திட்டு தனக்கு சரீர சுகம் கொடுக்க வச்சிருந்தான். ஒரு நாள் யாரோ ஒரு ஆசாங்க அதிகாரி வீட்டுல போய் கொள்ளையடிச்சான், கொண்டு வந்து ராத்திரி இந்த வேசிகளுக்கு எல்லாம் கொடுத்தான். வேசிகள் பரம சந்தோஷப்பட்டா, சரி எங்கே இந்த கொள்ளையடிச்சீங்க அப்படின்னு கேட்டான். உடனே அவன் சொல்லிட்டான், இந்த மாதிரி ராஜாங்க அதிகாரி கிரகத்துல தான் கொள்ளையடிச்சேன்னு சொன்னான். உடனே வேசிகளும் அவன் வந்துட்டு அவனுக்கு ராத்திரி சுகம் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அவன் தூங்குற சமயத்துல அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணான். என்ன அவ அவடுதானே, அவனத்துக்காகத்தானே இருக்கான், கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண. அப்ப கூட அவன் உயிர் போகல. உடனே அதை பார்த்தா, ஏன் அவன் கொண்டு போடா அப்படின்னா, நாளைக்கு இங்க ராஜாங்க அதிகாரிகள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இவனை குத்தவாளின்னு பிடிச்சிட்டான்னா இவனோட சொல்லி நமக்கு சேர்ந்து தண்டனை கிடைக்கும். இவன் கொடுத்ததா நகைகள் நான் நம்ம எடுத்து போயிடாது, இவனை கொண்டு போட்டுட்டோம்னா யாருக்கும் தெரியாதுன்னு முடிவு பண்ணி பல பண்ணலாம்னு கழுத்துல கையில வச்சு சுருக்கினார்கள். செத்து போகல. உடனே அவன் முகத்தை தீ வச்சு கொளுத்தினார்கள். அதானே சுதயம், அதானே வேஷ்யாஸ்திரிகளை வேற என்ன பெரிய மனசு எதிர்பார்க்க முடியும். தன் சரீரத்தை கொண்டு அடுத்த வாரம் அவசியப்படுத்தி தன் காரியத்தை சாதிக்கணும்னு ஆசைப்படுற இடத்துல பெரியதான ஒரு காரணம், நியாயம், நேர்மை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. நல்ல பாம்பு போய் அழகா பாசத்தோட பழகணும்னு ஆசைப்பட்டன. ஸ்வபாவமே துஷ்ட ஸ்வபாவம் தானே, பேர் என்னமோ நல்ல பாம்பு தான், ஆனா ஸ்வபாவம் என்னமோ துஷ்டதனமானது தானே. அவனை மூகத்தை தீ வச்சு கொண்டு போட்டார்கள். அந்த சரீரத்தை வேற எங்கேயோ பாலி நினைத்த வேற போட்டார்கள். ஏன்னா அவன் பண்ண பாபம் இப்படி எல்லாம் ஒரு துர்மரணம் சம்பவிச்சிருச்சு. போட்டுட்டு அவர்கள் பாட்டுக்கு ரெண்டு மூணு நாள் இருந்தா அப்புறம் அவர்கள் சொல்லாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டார்கள். இப்ப துந்து தாரி பூத பிரேத பிசாசா அலையான், பண்ண பாபங்கள் துர்மரணம், பூத பிரேத பிசாசா அலையான். கோகர்ணன் கயையில் இருக்கும்பொழுது கேள்விப்பட்டான், சகோதரன் போயிட்டவன் அப்படின்னு. உடனே கயா சார்தம் எல்லாம் பண்ணி முடிச்சான். திரும்பவும் தன்னுடைய கிராமத்துக்கு வந்தான். கிராமத்துக்கு வந்தான், ராத்திரி தன்னுடைய கிரகத்தை அப்படி படுத்திருந்தான். படுத்திருந்தவுடனே அவினோசமான சப்தங்கள், ஏதோ விதவிதமான ரூபங்கள், ஏதோ ஒன்று பூத பிரேத பிசாசு அலையன்னு தெரிஞ்சு போயிருக்கு. ஆனா அவன் பயப்படல. பகவன் நாமத்தை ஜபிக்கிறவர்களுக்கு எதனிடத்திலையும் பயம் இல்லை. காப்பாற்ற லட்சகன் ஹரி இருக்கும்போது எதுக்கு பயப்படணும். அவன் பாடு ஹரிஸ்மரணம் பண்ணானாலும் இந்த ஏதோ ஒரு பூத பிரேத பிசாசு படாத பாடு படுத்தான். உடனே கையில கொண்டு வந்த கமண்டல ஜலத்தை எடுத்து இந்த பூத பிரேத பிசாசு மேல ரோஷனம் பண்ண தெளிச்சான். தெளிச்ச உடனேயே அது கையை கூப்பி நின்ன. கோகர்ணன் கேட்ட, நீ யார் இருக்கின்ற மாதிரி என்ன பயமுறுத்தின் இருக்காய் அப்படின்னு. உடனே அந்த பூத பிரேத பிசாசு பேசிட்டப்பா, நான் உன்னோட சகோதரன் துந்துகாரி, பண்ண பாவங்கள் இப்ப பூத பிரேத பிசாசு ஜென்மாவில் அலைஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கணும், உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் சகாயம் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா என்னுடைய பாஷை யாருக்கும் புரியல. இந்த பூத பிரேத பிசாசு அது பயங்கர கோரமா இருக்கும், அவனுடைய பாஷை யாருக்கும் புரியாது. உனக்குதான் புரிஞ்சிருக்கு, எப்படியாவது இந்த பிசாசு ஜென்மாவேன்னு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எப்படியாவது அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுன்னு இந்த விந்துக்காரி பிசாசு பிரார்த்தனை பண்ணிட்டேன். கோபகண்டன கையா சார்தமே பண்ணிட்டேன், அதுக்கு இங்கே எதுவும் கிடையாது. உடனே விந்துக்காரி பிசாசு சிரிச்சது, நான் பண்ண பாபத்துக்கு கோடி கையா சார்தம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, வேற ஏதாவது சத்தாரியம் இருக்கா தேடு அப்படின்னு சொல்லி. உடனே இவனும் பல இடங்கள்ல போய் பல மகாத்மாக்களிடத்துல கேட்கணும், சரி கவலைப்படாது, நிச்சயமா உனக்கு சத்கதி கிடைக்கிறதுக்கு என்ன கர்மம் உண்டோ நான் பண்றேன், நீ சகோதரன்றதுக்காக நான் பண்ணல, ஒரு ஆத்மா படாதவாறு படுறதே அந்த கௌரங்கத்தினால பண்றேன்னு சொல்லி பல இடங்கள் சுத்தினான். எந்த இடத்துலயும் யாரும் அவனுக்கு பதில் சொல்லல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னார், அப்பா லோகத்தில் நடக்கிற சத்காரியங்களுக்கெல்லாம் ஒருத்தர் நல்ல சாட்சியா இருக்கா, வேற யாரும் இல்ல, சூரிய பகவான் வெகு சிரேஷ்டமான சத்காரியம்னு அவருக்கு தான் தெரியும், அதனால அந்த சூரிய தேவனை நீ பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே கோகர்ணன் சூரிய தேவனை குறித்து தபசு பண்ணான், சூரிய தேவன் பிரத்யட்சமானார், விஷயத்தை எல்லாம் சொன்னான். துந்துகாரியுடைய பிசாசு ஜென்மாவில் இருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கணும், அதற்கு என்ன உபாயம் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னான், கேட்டான். உடனே சூரியன் சொன்னார், பாகவத சப்தாகம், பாகவத சப்தாகம் பண்ணு, அந்த பூத பிரேத பிசாசுக்கு சப்ததி கிடைக்கும்னு சொல்லிட்டார். உடனே பரம சந்தோஷப்பட்டான், திரும்ப தன்னுடைய கிராமத்துக்கு வந்தான். துங்கபத்ரா நதிக்கரையிலேயே தன் ஊர் ஜனங்கள் எல்லாம் கூட்டான், அழகா பாகவத சப்தாகம் ஏற்பாடு பண்ணான். காட்டாலையில் சாயங்காலம் இன்னைக்கும் கேரள தேசத்தை அப்படி பண்ணுவான், உதயாஸ்தமன சப்தாகம்னு சொல்லுவான். காத்தால ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் சப்தாகம் ஒரு பக்கம் பாராயணம், கொஞ்சம் பகவத் விஷயம் சொல்லுவா, திரும்பியும் பாராயணம், திரும்பியும் காலக்ஷேபம், இப்படி காத்தால ஆறு மணிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் உதயாஸ்தமன சப்தாகம்னு கேரள தேசத்துல பண்றது வழக்கம் உண்டு. அந்த மாதிரி இவன் சப்தாகம் நிறைய எல்லா ஊழல் எல்லா சனங்களையும் கூப்பிட்டான், எல்லாருக்கும் சனங்கரத்துக்கு இடம் ஆதாரம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். அழகா நிறைய ஜனங்கள் சப்தாகத்துக்கு வந்தார்கள். இதுல இந்த துந்துகாரி உட்காரத்துக்கு ஒரு இடம் கிடைக்கல, அவ்வளவு பூதம், இந்த பூத பிரேத பிசாசுக்கு சார் போட்டு உட்கார வைக்க முடியும், அது எப்படியே அழகு, அது அப்படியே அழகிறது, அது பார்த்து எங்க உட்காரலாம்னு பார்த்தது, அந்த ஓரத்துல ஒரு மூங்கில் கழி இருந்தது, ஒரு மூங்கில் கொம்பு இருந்தது, சரி அதுல போய் உட்காந்துக்கலாம்னு சொல்லி இந்த மூங்கில் கொம்புக்குள்ள போய் உட்காந்து சார், அதோட நுணுக்க நுண்ணியதா இருக்கும் பார்த்துக்கோங்க, அதுல போய் உட்காந்து முதல் நாள் கதை சொன்னான், ஆச்சரியமா கோகர் பாராயணம் பண்ணி பகவத் விஷயம் சொன்னான். இதெல்லாம் கேட்டு சாயங்காலம் ஆச்சு, அந்த மூங்கில ஏழு கணு இருக்கு, கணுன்னு வட்டவட்டமா இருக்கும், அதை பார்த்து பார்த்தா முதல் நாள் சப்தாகம் முடிச்ச உடனே முதல் கணு வெடிச்சது, உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், கணு வெடிச்சதுன்னு தெரியுது, பார்த்தோம்னா அதுக்குள்ள அந்த துந்துகாரியுடைய பாவங்கள் குறையிறதுனால அந்த மூங்கில் கணு வெடிச்சது. இரண்டாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள், அஞ்சாவது நாள், ஆறாவது நாள், ஆறு நாள் கதையை கேட்கான் இந்த துண்டு காய், ஒவ்வொரு நாளும் மூங்கிலே ஒவ்வொரு கனுவா வெடிச்சிருந்தார், ஆறு கணு வெடிச்சு எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன கணு வெடிக்கிறதே அப்படின்னு பயந்தார்கள். ஏழாவது நாள் சப்தாகம் முடிய சமயமா இருக்கு, துண்டு காய் நிறைய விஷயங்கள் கேட்டான், பாரத சப்தாகம் நிறைய உண்டு, ஜடபரதர் விஷயம், அசாமில உபாத்யானம், துருவ சரித்திரம், பிரஹல்லாத சரித்திரம், கபில தேவருடைய சாங்கிய தத்துவம், பிருத்துமகா சக்கரவர்த்தியுடைய ராஜ்ய பரிபாலன ரகசியம், அதி விசேஷமா அம்பரீஷன், ரிஷபதேவர், பரசுராமனுடைய அவதார விஷயங்கள், பகவானுடைய ராமன் அவதாரம், மத்திய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், எல்லாருக்கும் பகவான் அவதாரம், கிருஷ்ண அவதாரம், நிறைய மகாத்மாக்களுடைய விஷயம், பீஷ்ம பிதாமகர், குந்தி தேவி, உத்தவர், வசுதேவர், தேவகி, ஜடபரதர், நிறைய மகாத்மாக்கள் விஷயம் எல்லாம் அப்படி கேட்டு 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 துண்டு காரி கடலா, இவ்வளவு மகாத்மாக்கள்லாம் வாழ்ந்த ஒரு தேசத்தை நான் இருந்து இப்படி கண்டமா போயிட்டேன், அதுக்கு பேரு ஏழாவது நாள் சப்தாகம் முடிகிற சமயமா இருக்கு, ரொம்ப வருத்தப்படாதா, சப்தாகம் முடிய போனது, ஏழு நாள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், உலகத்தில் எதுவுமே தெரியலையே, பகவான் மட்டும்தானே தெரிஞ்சான், சப்தாகம் முடிய போறதே, சரி ஜீவனையும் காப்பாற்றத்தான், நீ சரணல்லால் சரணில்லை, சபோ எவ்வளவோ பாபம் எல்லாம் பண்ணிட்டேன், காப்பாற்றுறதுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, பந்துவும் இல்லை, சகோதரனும் இல்லை, உன்னை விட்டா வேற கதி இல்லை, சத்தியமா எங்க ஓட முடியும், எங்க போக முடியும், அவனை விட்டா வேற கதி இல்லை, நம்முடைய புத்தி பலம், தேக பலம், மனோபலம், தனபலம், பந்து பலம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. பிராரம்பத்துக்கு முன்னாடி, யமதர்மனுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டு படைக்கிறது. ஹரி சரணாரவிந்தன், ஹரி காருண்யம் ஒண்ணு தான் காப்பாற்ற. இந்த துண்டுகாரி கதறான், அப்பா அஜாமியனை காப்பாற்றுவீ, என்னையும் காப்பாற்று. திரௌபதிக்கு வஸ்திரதானம் கொடுத்து காப்பாற்றுவீ, என்னையும் காப்பாற்று. அகாசுரன் பகாசுரன் பூதனாவுக்கு கூட மோட்சம் கொடுத்தேன், எனக்கு ஒரு மோட்சம் கொடுறாப்பா. தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தெரியல, ஏதோ ஒரு ஆசை காமத்துல வயப்பட்டு என்னமோ பண்ணிட்டேன்ப்பா. இப்ப நல்ல கதி அடையணும்னு ஆசைப்படுறேன், ஒன்ன விட்டா வேற வழி இல்லை. சப்தாகம் கேட்டா நல்ல கதி கிடைக்கும்னு கோகர்ணன் சொன்னான், பூர்ணமா நம்புறேன். ஏழாவது நாள் முடிய போறதப்பா, ஹரி ஹரி, இந்த ஏழையை காப்பாத்துடு, இந்த நீசனை காப்பாத்துடு, இந்த அதம ஜீவனுக்கும் ஒரு சத்கதி கொடுத்துரு. தயவு செய்து வேற வழி இல்ல. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் திருந்தியன் இடும்பையில் திறந்து கூடினேன் கூடிகளை அவர் தம்மோர் அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் குருளால். திருமங்கமலம் கிளம்புற மாதிரி விந்துகாரி கிளம்பு கொழம்பு குளம்பு கிளம்பி, பகவானே காப்பாத்து காப்பாத்து, பாகி பாகி பிரபோ, ஏ கிருஷ்ணா கீதாரி கோபாலா முகுந்தா மாதவா கேசவா வைகுந்தா, ஹரே நாராயணா கிருஷ்ணா 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 காப்பாத்து, ஹே பிரபோ ரஷிக்கிறந்தா, ஏ கோபாலத்தை ஏ கிருபாசலனிதே, ஹே சிந்து கன்யாபதே, ஏ கம்சாந்தக, ஏ கஜேந்திர கருணாபாரின, ஹே மாதவா, என்ன புலம்ப ஆச்சரியமா புலம்பினா, பிரபோ காப்பாது, ஒன்னவர்தான் எனக்கு வேற யாரும் கதி இல்லை. ஏ கோபி ஜனநாதா, ஏ சுந்தரி ஆசா, வேற வழி இல்லை, காப்பாத்து காப்பாத்து, ஒன்ன விட்டா எனக்கு ஆள் இல்லை, நான் சொன்ன பாடங்கள்லேருந்து காப்பாத்து, என்னுடைய பிராரப்தத்திலிருந்து காப்பாத்து, பூத பிரேத பிசாசி ஜென்மாலேருந்து காப்பாத்து, ஏ ஆதி பீஜாய, ஏ ஆதி மூலமே நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, ஏ கிருஷ்ணா ஏ கிரிதாரி, ஏ கோபாலா கோவர்தகிரியை தூக்கி கோக்களையும் பசுக்களையும் ஆச்சரியமா கோப கோபிகளையும் காப்பாத்தினியே, இந்த ஏழையும் காப்பாத்து பிரபோ, பஞ்சபாண்டவர்களை காப்பாத்தினேயே, இந்த ஏழை ஜீவனையும் காப்பாத்தப்பா, ஹரி 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 ஹரி, பாவமெல்லாம் நாசமாகும், வேற வழி இல்லை, காப்பாத்து காப்பாத்து கதறி அழுதான். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் ஹரி சரணாரம்பத்தை விழுந்து கதறி அழுதம்னா நஷ்டமா கவலையே படவாங்க. சகல விதமான பாவத்துக்கும் ஒரே வழி ஹரி சரணாரந்தத்து போய் விழல், ஒண்ணு வேண்டாம், அது ஒண்ணுதான், அது ஒண்ணுதான். அதனாலதான் முக்குந்தமாலால குலசேகரம் என்ன அவிஸ்மிருதிச்சரணாரவிந்தம் பதே பதேனே அஸ்து பவத் பிரசாதா. எனக்கு அதுவுமே வேண்டாம், அவன் சரணாரவிந்தத்தை மறக்காம இருந்தா எனக்கு அது போதுங்கப்பா, அது வேண்டாம். விந்துகாரி அப்படி கதறி 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 அதுதான் பாகவதம் கடைசி ஸ்லோகம், நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க தமனகதம் நமாமி ஹரிம்பரம். 18,000வது ஸ்லோகம் அதான் பாகவதம், மொத்தம் 18,000 ஸ்லோகம், 12 ஸ்கந்தம், 332 அத்தியாயம். கடைசி ஸ்லோகம் இதுதான், இதுதான் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம். எவனுடைய நாமத்தை சொன்னா சகலவிதமான பாபங்களும் நாசமாகும். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணக. எவனுடைய திருவடிகள் ஒரு தடவை அஞ்சலி பண்ணா கூட சகலவிதமான துக்கங்களும் நாசமாகுமோ அந்த ஹரிய ஜபிப்போம், நமஸ்காரம் பண்ணும். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணக தன்னமாமி ஹரிம் பரம். இந்த ஸ்லோகம் கோகர்ணன் சொல்லவும் துண்டுகாரி பிரார்த்தனை பண்ணவும் ஏழாவது கணு வெடிச்சது, ஏழு கணுவும் வெடிச்சது மூங்கில் கணு. அழகா வைகுந்தத்திலிருந்து புஷ்பக விமானம் வந்து இறங்கி பகவான மாதிரியே சதுர்புஜத்தோட தங்கு சக்கரம் கதா பத்மம் எல்லாம் வச்சுட்டு நீலமேக சியாமலமான ரூபத்தோட இருந்துகள் அழகா இறங்கின. அதெல்லாம் சாரூபிய முக்தின்னு சொல்லு, அதாவது முக்தியிலையும் நாலு வெரைட்டி உண்டு, சாமீபியம் சாலோபியம் சாரூபியம் சாயுத்யம்னு சொல்லு. அதாவது சாமீபியம் அப்படின்னா பகவான் பக்கத்துல இருக்கிற மோட்சம், சாரோக்கியம் அப்படின்னா அவன் லோகத்திலேயே இருக்கக்கூடிய பாக்கியம், சாரூபிய முக்தினா அவன் மாதிரியே ரூபம், அப்படியே கிருஷ்ண கண்ணாடியில பார்த்தா அவனுக்கு அப்படியே ரூபம் இருக்கும். நீலமேக சாம்பலம்னா சஞ்சீவ சக்கரம் கதா பத்மம் ஒன்னே ஒண்ணு வித்தியாசம். பகவானுக்கு வருஷத்துல தாயா இருப்பா, அவளுக்கு இருக்க மாட்டான், அதெல்லாம் அப்படியே திட்டம் வெற்றிக்கா அப்படியே அடி மாதிரியே இருப்பான், வருஷத்துல சீரேறி இருப்பா அவளுக்கு இருக்க மாட்டான். அந்த மாதிரி கம்மனு நீருண்ட மேகம் போல கருத்த சரீரத்தோட செந்தாமரை கண்கள் செந்தாமரை கீழே செந்தாமரை பாதங்களோட மண்டப ரூபத்தோட ரெண்டு பேர் அழகா அந்த திவ்யமான விமானத்திலிருந்து இறங்கினான். அதாவது இறங்கினா கோகரணன் பார்த்துட்டு இருக்கான், மற்ற ஜனங்களும் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவ கூட்டத்திலேருந்தே இதே மாதிரி ரூபத்தோட இன்னொருத்தர் வரான் அந்த மூங்கில் பக்கத்திலேருந்து. அதெல்லாம் ஆச்சரியமா பாக்குறா, கோகரன் அவனை பார்த்துட்டு கையை கூப்பிட்டான், தேவரீர் யாரோ அப்படின்னு. உடனே அந்த சத்ருபுஷத்தோட இருக்கக்கூடிய அந்த ரூபமான் கோகரனை பார்த்து கையை கூப்பிட்டப்பா, துந்துகாரி அப்படியே துந்துகாரி, நீ பண்ண சத்தாகம் கேட்டேன், சாரூபிய முக்தி கிடைச்சிருக்கிற, வேற ஒண்ணுமே நான் பண்ணல, சவண யஜ்யம்னு சொல்லுவா சத்தாகத்தை சொல்லும்போது. இங்க காரை மட்டும் கொடுத்தா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏதாவது சோசிரமம் பண்ணணும், நம்ம உக்காரணும்னா உக்காரணும், முத்தி வலிக்க உக்காரணும், அக்னிக்கு முன்னாடி உக்காரணும். ஆனா சத்தாகத்துல காதை மட்டும் கொடுத்தா போதும், சொல்ற விஷயத்த காது கொண்டு நின்ன சத்தையோட கேட்டுட்டோம்னா போதும். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், பகவானே கீதையில சொன்னான், யாருக்கு ஸ்ரத்த இருக்கா அவளுக்கு ஞானம் கிடைச்சிடும். அந்த மாதிரி நீ சத்தாகம் பண்ண, நான் கேட்டேன், நான் ஒரு மூங்கில் உட்கார்ந்து கேட்டேன், அந்த மூங்கில் செடிக்கே அவளை நல்ல கட்டி கிடைச்சிடுத்துனா எனக்கு கிடைக்காதா, எனக்கு பகவானுடைய ரூபம் கிடைச்சிடுச்சு, சாரூபிய முக்தி கிடைச்சிடுத்து, நான் வைகுந்தம் போறேன் அப்படின்னு சொல்லி கோகரனை பார்த்து கையை கூப்பிட்டு புஷ்ப விமானத்தை ஏறினா, புஸ்தக விமானம் கிளம்புறதுனால. அதுமே கோகரணன் அந்த விஷ்ணு தூதர்களை பார்த்து கேட்டா, எல்லாரும் தானே சத்தாகம் கேட்டா, ஏன் இவனுக்கு மட்டும் முக்தி, அத்தனை பேரையும் தானே அழிச்சுண்டு போகணும், நியாயமான கேள்வி கேட்டு எல்லாரும் தானே சத்தாகம் கேட்டா. உடனே விஷ்ணு தூதர்கள் சொன்னார், எல்லாரும் கேட்டா துந்துக்காரி மாதிரி கேட்கல, எல்லாரும் ரெண்டு மணி நேரம் கதை முடிஞ்சிருக்கா அடுத்த காலையை பார்க்கலாம், திரும்பி ரெண்டு மணி நேரம் கதை முடிஞ்சு அடுத்த காலையை பார்க்கலாம். ஆனா துந்துக்காரி அப்படின்னு எதை கேட்டானோ அதை ஸ்மரிச்சான், எதை ஸ்மரிச்சானோ அதை கீர்த்தனம் பண்ணும், பகவத் ஸ்மரணையிலேயே இருந்தாலனால ஏழு நாள்ல பாதங்கள்லாம் நாசமா போயிடும். தீவினில் பூசாகும் சத்தே ரோரம் பாவாய் நாச்சியா சொன்ன மாதிரி பூசா போயிடுத்து. அவன் அத்தனை சத்தியோட கேட்டான், சரி அவனுடைய சத்தையை பார்த்தா மோசம் கொடுத்துட்டார். மற்றவாளா சரி சத்தாகம் நடக்கிறது கேட்டுப்போம், சில இடங்கள் இன்னைக்கும் பார்க்கலாம், பல இடங்கள் உதயாஸ்தம சத்தாகம் அப்படியே நடக்கும், 11:30 மணி வரைக்கும் எல்லாரும் வாசியம் இருப்பார், நிறைய பேர் வாசியம் இருப்பார், கடன் வந்துடும், ஒரு 50 பேர் 25 பேர் இருப்பார். மத்தியானம் 12 மணி சாப்பாடு, திடீர்னு பார்த்தா கூட்டம் எதிர்ப்பு உட்காருவா, சத்தாக சாப்பாடுன்னு ஒரு கூட்டம் உண்டு, பெரிய சாப்பாடு நடந்துட்டு அதே 5 பேர் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்படாது பகுஸ்ரத்தையோட பல பேர் அந்த கதை கேட்டவா கூட, இன்னைக்கு மூங்கில் வெடிக்குமா வெடிக்காதா, அவாத்த மனுஷன் வந்துட்டாளா, எல்லாத்து நாட்டு பண்ணிதான் காணும், உங்க எல்லாத்து பேரனை காணும், நீ வரலையா அப்படின்னு அவரை கலைஞர்கள் கேட்டு இருப்பார். அப்படிதான் கேட்டா ஏதோ சத்தாகம் அவ்வளவுதான், ஏதோ காது கேட்டுது, நமக்கு காது கேட்டுதுன்னு ஒரு சந்தோஷம் இல்லையா, இதயத்துல இறங்கலை. குழந்தை டெய்லி பள்ளிக்கூட சமத்தா போறான், அவனை பாடமே கவனிக்கிறதில்ல, மார்க் 0 வாங்கிட்டு வரணும், என்ன பிரயோஜனம். இந்த மாதிரி சத்தாகம் கேட்கிறோம்னா கோடிக்கிற சுகுருடன் ஹரி கொடுத்துருக்கான், சத்தாகத்தை பகவத் தரிசனம் கிடைக்கணும்னு உட்காந்துக்கணும், சத்தாகம் முடியறதுக்குள்ள எனக்கு பகவான பிரத்யட்சமா பார்க்கணும், மோட்சம் வேணா மோட்சம் கேட்கலாம், இல்லைன்னா நான் ஹரிய பார்க்கணும், அது என்ன வரவா போறவாலாம் கிருஷ்ணன் வர்ணிச்சுமே இருக்கா, அது என்ன நான் தான் பிரத்யட்சத்தை பார்க்கறேன்னு ஒரு உத்வேகத்தை கேட்கணும்னா பிரத்யட்சமா கிருஷ்ணனை பார்க்க முடியும். எல்லாரும் தான் போய் அப்பரமே சுவாமி கோவில் இருக்கிற நவநீத கிருஷ்ணனை பார்க்கறா, ஆனால் புரந்தரதாசுற மாதிரி யார் பார்க்கறா, அவரை மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு பாவம் சித்திக்கணும், அதுக்குதான் பாகவத சத்தா. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பழக்கப்பட்ட நவநீத கிருஷ்ண சுவாமி அவரா தெரிவதற்குதான் பாகவத சத்தா, ஏதோ சிலா ரூபமா கையில ரெண்டே வச்சு தெய்வமேது போல வச்சு அந்த மாதிரி இல்லாம பிரத்யத்துல அவனை அவனாக பார்க்கறதுக்கு தான் பாகவத சத்தா. உனக்கு இந்த சத்தாகம் முடியறதுக்குள்ள நவநீத கிருஷ்ண சுவாமி பிரத்யட்சமா காட்சி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கணும், எனக்கு பிரத்யட்சமா வேணும், எத்தனால்தான் உன் கதையை கேட்டுருப்பேன், எனக்கு பார்க்கணும், நல்ல சாப்பாடும் யாராவது மெழு எல்லாம் வாசிக்கிற அக்கார் அடித்தல் எல்லாம் வைங்க லிஸ்ட் போர்டு சொல்றா. கேட்டா பசி அடைஞ்சிடுமா, சாப்பிட்டா தானே பசி அடைஞ்சிடும். அந்த மாதிரி பாகவதம் கேட்கும்போது எனக்கு கிருஷ்ணனை பார்க்கணும், நம்ம நாட்டுக்கார பயல பார்க்கணும், யசோத மாதிரி இந்த பயல கட்டி போடணும், தேவச்சி மாதிரி அவன் மடியில போட்டு பால் கொடுக்கணும், நந்தகோபுர மாதிரி இல்லா குழந்தைன்னு தோல் தூக்கி வச்சு விளையாடும், கோப குழந்தை மாதிரி அவனோட மாடு மேய்க்கணும்னு ஒரு பிரார்த்திக்கணும். அதுக்குதான் சத்தாகும். கிருஷ்ணனை பார்க்க மத்தெல்லாம் பார்த்தாச்சு, அம்மாவை பார்த்தாச்சு, அப்பாவை பார்த்தாச்சு, பந்துவை பார்த்தாச்சு, சகோதரனை பார்த்தாச்சு, பிரெண்ட்ஸை பார்த்தாச்சு, குழந்தைகளை பார்த்தாச்சு, நிறைய பேரை பார்த்துட்டோம். ஒன்னும் சக்தியான ஆத்மா இவா அழகு அவா அழகு, அவனை விட அழகு யாராவது இந்த புவன சுந்தரன் அந்த அழகை பார்க்க வேண்டாமா. சிலாரூபமா நவநீத கிருஷ்ண சுவாமியை பார்த்தாலே இவ்வளவு சந்தோஷமா, அவனை பிரத்யட்சமா பார்த்தா அள்ளி தூக்கி ஓடிட்டு வரலாமான்னு சொல்லு, அவ்வளவு அழகாச்சு. அதை அனுபவிக்கணும், அதற்காகத்தான் சொத்தார். ஒன்று பாகவதம் கேட்டோம்னா பரிசுத்த மகாராஜன் மாதிரி கேட்கணும், இல்லைன்னா துந்துகாரி மாதிரி கேட்கணும். நமக்கு பரிசுத்த மகாராஜன் சிட்டி இல்லை, கேரண்டியா துந்துகாரியாத்தான் அழையும். சரீரம் என்னவோ மனுஷ சரீரம் தான், ஆனா பூத பிரேத பிசாசு மாதிரிதான் கண்டதுமா அழையும். சில பேர் ஸ்ரீக்காக அழையறா, சில பேர் பணத்துக்காக அழையறா, சில பேர் பெருமைக்காக அழையறா, ஒவ்வொன்றத்துக்கும் அலையறோம், தேய் மாதிரி அலையறோம், கடந்து தேய்த்தான் சரீரம் தான் மனுஷ சரீரம் ஒழி எல்லாரும் தேயாதான் அலைஞ்சு நிற்கும். அதனால பிரபோ எனக்கு பக்தியை கூட ஞானத்தை கூட வைராக்கியத்தை கூட உன் தரிசனத்தை கூட பிரார்த்திச்சோம்னா சத்தாக பிரயோஜனம். இந்த துந்துகாரி அந்த மாதிரி கேட்டான், அதனால அவனுக்கு மோட்சம். இந்த துந்துகாரி மாதிரி அத்தனை பேரும் கேட்டானா அத்தனை பேருக்கு நான் அந்த புஷ்ப விமானம் கொண்டு வரேன். எங்களுக்கு என்ன நஷ்டமா, வைகுண்டத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு புஷ்ப விமானம் ஸ்பெஷலா வச்சிருக்கும். ஒரு துந்துகாரி ஒழுங்கா கேட்டா கொண்டு வந்தோம். உடனே கோகரன் கேட்டா, அப்ப இவாளுக்கு எல்லாம் மோட்சம் அடையணும், திரும்ப என்ன பண்ணணும்? அவ சொன்ன விஷ்ணுதேவர்கள் சொன்னார்கள், திரும்ப சத்தாகம் பண்ணு, எல்லாரையும் சபையோட கேட்க சொல்லு, அப்ப பாரு எல்லாருக்கும் மோட்சத்துக்கு நாங்க சுப்பிரமான கொண்டு வரோம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. ரே கோகரன் எல்லா ஜனங்களையும் பாதிச்சு, நான் பார்த்தேன் சத்தாகம் கேட்கல, சபையோட எடுத்து மோட்சம் போயிருக்கலாம், இப்ப திரும்பி ஒரு சத்தாகம் ஏற்பாடு பண்றேன், எல்லாரும் சுயோட கழுந்தோ. உடனே எல்லாரும் சொன்னா, ஏற்பாடு பண்ணு கோகரன், தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்குதான் பரிசா வசதி சத்தாகம் பண்றாங்கன்னா குண்டுகாரி மாதிரியாவது கேட்க மாட்டோம்னு ஒரு ஆசையில்தான். பரிசுத்த மகாராஜன் மாதிரி பகவான் அடைஞ்சிட மாட்டானோ ஒரு ஆசையினாலதான் அந்த சபையோட பண்ணிட்டே இருந்தா ஒரு ஜீவனால் நல்ல கதி அடைஞ்சா போதுமே, ஆச்சரியமாச்சு. அதனால கோகரன் கிட்ட சொன்னார்கள், திரும்பவும் கோகரன் ஒரு சப்தாக ஏற்பாடு பண்ணான். அழகா ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், அஞ்சு, ஆறு, ஏழாவது நாள் சப்தாக முடிகிற சமயம் யாருமே மோட்சத்துக்காக கேட்கல, அதாவது பரமாத்மாவுக்காக கேட்க ஆரம்பிச்சுட்டா, சபையோட கேட்க ஆரம்பிச்சுட்டா. தண்டடி புரியாத சொல்ற மாதிரி, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதாமரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் தோய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை வேண்டே நரங்கமா நகருளானே. அப்படி கேட்டாரா, பாகவதம் கேட்கறதே சுகமா இருக்கு கேட்டுக்காவா, யாருக்கும் புஷ்பர விமானம் வருமா, தாம் மோட்சத்துக்கு போவாமான்னு தோணலையா. ஹரி பார்த்தா இத்தனை பேர் நின்னா பாகவதம் கேட்டுட்டாலே, இத்தனை பேருக்கு புஷ்ப விமானம் அனுப்புறத விட நானே வரேன் அவனை இறங்கிட்டான். பயம் ஹரி இறங்கியாச்சா, பார்த்தா தெரிய பெரிய கூட்டம் அந்த பாகவத சப்தாக நடக்கிறதுக்கு நடந்துடும். எல்லாரும் அப்படி பார்த்தேன்டா, அது ஏதோ சொல்ற சப்தம், யாரோ ஜாடுற அவன் தான் கட்டிட்டு வராலும் பார்த்தா பிரகல்லாதன் ஆடிந்து வரான். இதனடா அவன் பார்த்தா பின்னாடியே துருவன் ஓடி வரான், கூடவே தாடி எப்படி தடவை முடியும் பார்த்து பீஷ்ம பிதா பிதாமகர் வந்துட்டார். இன்னொரு எலும்பும் தோறும்னா விசுடர் வந்துட்டார். ஆஹா அப்படின்னு சொல்லி மம ஆத்தியம் அமங்கல நஷ்டம் அக்ரூரர் வந்துட்டார். அத்தனை ஆச்சரியமா பார்த்துட்டா, குந்தி தேவி, திரௌபதி, பஞ்சபாண்டவர்கள், உத்தர, சுபத்ரா தேவி, ஒவ்வொருத்தரா வரா, ஜடபரதர், கபில தேவர், அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரா கூட கூடமா வராளா. ருத்துமகா சக்கரவர்த்தி, ரிஷப சக்கரவர்த்தி, அம்பரீஷ சக்கரவர்த்தி, மத்திய அவதாரம், பூர்ண அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், ராமன் அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், எல்லாரும் வந்தாச்சும் கூட கூடமா. கோபர்கள், கோபிகைகள், மாடுகள், யசோதா, நந்த கோபர், வசுதேவர், தேவகி, யாரா பக்கத்துல வந்து இடிக்கிறாளே திரும்பி பார்த்தா, பக்கத்துல அப்படி திரும்பி பார்த்தா ஆச்சரியமா தேவகி நின்று இருக்கு. ஆ தேவகி மாதாவா, எப்ப வந்து நீங்க எல்லாம் தன்னை நடந்து பாகவதம் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டேன், இந்த பக்கத்திலேயே பார்த்தா யசோதா உட்கார்ந்து இருக்கா, சில பேர் பக்கத்துல துருவன் இருக்கான், சில பேர் பக்கத்துல பிரகலாத ஆழ்வார் இருக்கா, ஒருத்தர் பக்கத்துல பார்த்தா யாரோ கிளி மூக்கோடு இருக்கா, யாரு அப்படின்னு பார்த்தா சுக்கப்பிரும்பு மகிழ்ச்சி உட்கார்ந்து இருக்கா, ஒருத்தர் பக்கத்துல பார்த்தா நாரதர் உட்கார்ந்து இருக்கா, ஒரு பக்கத்துல வேதவியாசர் உட்கார்ந்து இருக்கா. அதாவது பாகவத்துல யாரெல்லாம் உண்டோ அத்தனை பேர் அங்க வந்து அதான் சத்தாகம். சத்தாகம் பண்ணோம்னா இத்தனை மகாத்மாக்களும் அந்த இடத்துல ஆவிந்த வச்சிடறான். இத்தனை பேர் வந்தாச்சுன்னா வேற வழியே இருந்தா ஹரி ஓடி வந்துட்டான். ஏன்னா துளசி காணனம் எத்த எத்த சந்தி, துளசி காணனம் எத்த எத்த பத்மவனானித்த வசந்தி வைஷ்ணவோ எத்த தத்த சந்நிஹிதோ அரிஹி. எங்க துளசி இருக்காளோ, எங்க தாமரை இருக்கோ, பஞ்சத புஷ்பம் பத்மம் இருக்கோ, எந்த இடத்துல பகவத் பக்தர்கள் இருக்காளோ அங்க ஹரி இருக்கான். எல்லாரும் வந்தாச்சு, விஸ்வக்சேனர், திருடாழ்வார், அனந்தாழ்வான் எல்லாரும் வந்தாச்சு. கூடவே ஆடிந்து பாடிந்து ஒருத்தர் வர்றார், வேற யாரும் இல்ல, ஸ்ரீஹரி பகவானே ஆடிங்கிற ஆஹா ஆஹா ஜெய ஜெய பாகவதா அப்படின்னு ஜோர ஆடிந்து வரா. வசந்து பேகலாம் கோக்கண பிரபோ என்னது அப்பா, அத்தனை பேரையும் மோசமான புஷ்பமான ஒன்னு விஷ்ணு சொன்னா பார்த்தேன். இந்த மாதிரி கூட்டமா யாரும் மோசத்துக்கு வரமாட்டேங்களா, இன்னைக்குதான் ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது, ஆனா உங்களால ஐஸ்வண்டு போறது வரவேற்பதற்காக நானே பூமிக்கு அணிஞ்சு வந்தேன். சுவாகத்தம் துஸ்வாகத்தம், வாங்க வாங்க நம்ம லோகத்துக்கு போகலாம்னு. ஏன்னா பல கோடி வருஷமா எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கேன், யாரா ஒருத்தர் வரமாட்டாளா, ரெண்டு பேர் வரமாட்டாளா, மோசத்துக்கு வரமாட்டாலும் தேங்கிட்டு இருந்தேன். ஒரு கூட்டமே மோசத்துக்கு வரதுனா சந்தோஷம் தானே, அதுக்காக உங்களெல்லாம் ஐஸ்வண்டு போகிறதுக்கு நானே வந்தேன்னு ஹரி சொல்ல. ஹரி அத்தனை வேலையும் கூட்டினதாவது எங்க சத்தாக நடக்கிறதோ அதுவே வைகுந்தம், இருப்பிடம் வைகுந்தம். சுவாமி ஆழ்வார் காண்பிக்கிற மாதிரி இருப்பிடம் வைகுந்தம், எங்க சத்தாக நடக்கிறதோ அதுவே வைகுந்தலம். ஏன்னா அந்த பாகவதெல்லாம் வந்து உட்கார்ந்துடுறாள். இப்ப உங்களுக்கு தண்ணிக்கு தெரிஞ்ச கூட்டம் குறைச்சல், தண்ணிக்கு தெரியாதோ கோடி பேர் உட்கார்ந்து இருக்கா. பாகவத் இருக்கக்கூடியதான அத்தனை மகாத்மாக்கள் இங்க ஆளும் பவிச்சிருக்கேன். அதான் பாகவத பலம். ஒரு பக்கம் பிரகலாதன், ஒரு பக்கம் துருவன், ஒரு பக்கம் குந்தி, ஒரு பக்கம் திரௌபதி, உத்தவர், வசுதேவர், தேவகி, நந்தகோபதி, யசோத எல்லாரும் இங்க ஆளும் பவிச்சிருக்கேன். அவ்வளவு சேஷமா அந்த கோகர்ணனுடைய சப்தாகம் அத்தனைக்கும் மோட்சம் கிடைச்சது. அதனால ஏ நாரதா பாகவத சப்தாகம் விசேஷம் அப்படின்னு இவ சொல்லி முடிக்கும் பொழுது அந்த பக்தி தேவி ஞானம் வைராஜ்யம் ஆடிந்தே வரும். விருத்தர்களா இருந்த ஞானம் வைராஜ்யம் ஆடிந்து வரும். இப்படி நாரதர் பாகத்தில் இருக்கும் பொழுது ஸ்ரீஹரி முதற்கொண்டு அந்த பாகவத்தை சொல்லும்படியான சகலவிதமான பக்தாலும் அதுல வந்துட்டார். நாரதருக்கு ஆச்சரியம் தாங்கல. அப்ப சனகாதி ரிஷிகளை பார்த்து கேட்ட, எங்கேந்து பக்தி இங்க வந்தா? உடனே சனகாதி ரிஷிகள் சொன்னா, அவ பாகவத வாக்கியத்தோட அர்த்தமா பக்தி வந்துட்டா. அவ வந்ததுனால கூடவே ஞானமும் வைராஜ்யமும் வந்துட்டா. ஞானத்துக்கும் வைராஜ்யத்துக்கும் திரும்ப பலம் கிடைச்சிருக்க. அதாவது மனுஷாளுக்கு என்ன ஆகுதுன்னா ஞானம் வைராஜ்யம் வரும், ஆனா ஒரு சித்தில க்ஷீணம் ஆக ஆரம்பிச்சு. சரீரத்துக்கு ஒரு கஷ்டம் வந்துருன்னா ஞானம் வைராஜ்யம் எல்லாம் க்ஷீணம் ஆகும். தனக்கு பிடிச்சது நஷ்டமாகிறதுனா ஞானம் வைராஜ்யம் எல்லாம் விட்டுப்பார், பகவத் பக்தியை வச்சுப்பார். ஆனா பாகவத சத்தாகம் கேட்டா திரும்ப ஞானம் பக்தி வைராஜ்யம் வந்து அதுதான் அப்பப்ப சத்தாகம் கேட்டுட்டே இருக்கும் தெரியவா சொல்லுவோம். ஏன்னா லௌகீகமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும் பலதரப்பட்ட மனுஷாலோட பழகம். அது என்ன பகவத் சிந்தனை வச்சுட்டு மனசு இங்கேயோ போயிடுறது, இங்கேயோ போயிடுறது. அதுதான் உப்பு புளி மிளகா கணக்கிலேயே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் மனுஷாலோட பழகம் இதுலயே போயிட்டு இருக்கு. ஆயுது போயிட்டு இருக்கு, ஆசிரியா இருந்தா தூங்கணும், பகல் போயிட்டா இருந்தா சாப்பிடணும், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சத்தாகம் வந்துடுது அப்படின்னா அதை கேட்டு கேட்டு இதே யோசனைகள் இருக்கும். பார்த்தோம்னா நமக்கும் நிறைய கஷ்டங்கள், பாகவத் வரக்கூடிய நிறைய பக்தாவுக்கும் கஷ்டங்கள் உண்டு. குஞ்சி தேறி மாதிரி குழந்தைகளை பெற்றுட்டு காப்பாற்ற முடியாத கஷ்டப்படுற எத்தனையோ அம்மாமார்கள் உண்டு. அவளுக்கு அந்த குஞ்சி தேவி விஷயம் கேட்டாங்க, பரவாயில்ல குஞ்சி தேவி கஷ்டப்பட்டுருக்கு, அவளும் பகவானை பக்தி பண்ணா, பகவான் அனுகிரகம் பண்ணான், நாமும் பக்தி பண்ணும். அவரு தோணி போறோம், அது எதெல்லாம் நம்ம பெரிய கஷ்டம்னு சொல்றோமோ அதெல்லாம் பாகவத சப்தாகம் கேட்டோம்னா இதெல்லாம் கஷ்டத்தை சேர்த்து கிடையாது. ஹரி பிராதாரியம் ஒரு மனசு வந்து அது இதெல்லாம் ஒரு கஷ்டம் கிடையாது. நம்ம தான் நம்ம மனசை போட்டு அழுதிக்கிறோம்னு நமக்கே புரிஞ்சு பண்ணு. ஹரி சத்தியம், ஹரிய தியானம் பண்ணணும். வாழ்க்கையில் நமக்கு சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிராதாரியம் கொடுத்து மனசை படுத்திக்கப்படாது நமக்கு நன்னா கிடைக்கும். அதனாலதான் பாகவத சப்தாகம் பண்ணும்போது பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லாம் வந்துடும். அத்தனை பேரும் ஆதி பவிச்சுட்டா நாரதற்கு பரம சந்தோஷம். அதனால பாகவத சப்தாகம் சிரேஷ்டம். இப்படிதான் பத்மபுராணம் பாகவத மாஹாத்மியத்தை சொல்றார். இதை முதல்ல பார்த்தோம்னா ஆச்சரியமா சுகபிரம்மம் பரிசித்துட்டு சொன்னார். அத சூத பௌராணிகர் கேட்டு நைமிஷாரண்யத்துல சௌனகாதிரிகளுக்கு சொன்னார். அதே பாகவதத்தை தான் கோகர்ணன் சுங்கபத்ரா நதிதீரத்துல சொன்னார். அவ்வளவு சிரேஷ்டம் ஸ்ரீமத் பாகவதம். இது கேட்டா சொன்னா பக்தி ஞான வைராக்கியம் வந்துடும். இதுல சத்தையோட கேட்டோம்னா பிரகல்லாதன் திருவண்ணா நமக்கு ஆத்ம பந்துவா மாறி அதனாவதான் பந்து. பல பேர் சொல்லுவாங்க நாங்கள் எல்லாம் அனாதைகள் அப்படின்னு சொல்ற யாரும் இல்லாதவர்கள். ஆனா அநாதநாதா ஜீனா பந்தோ ராஜே கோவிந்தான்னு ஒருத்தன் இருக்கான். அது பெரிய நாதன்கள் அநாதை அப்படின்னாலே நாதன் இல்லாதவர்கள்னு அர்த்தம். அப்படி பார்த்தா உலகத்துல யாருமே அநாதை இல்லை. ஒரே ஒருத்தரை தவிர யாரும் இதான் பகவான். பகவானுக்குதான் நாதனே கிடையாது. அவனுக்கு மேல யாரும் கிடையாது. ஏகமேல அத்வித்தீயமா ஒருத்தன் தான் இருக்கான். அவனுக்கு மேல அவனை கட்டுப்படுத்துறதுக்கோ இது பண்ணு பண்ணாதே சொல்றதுக்கோ ஆள் கிடையாது. அதனால அநாதை அப்படின்னா பகவான் மட்டும்தான். அத்த யாரும் அநாதையே கிடையாது. அத்தனை பேருக்கும் நாதனா ஸ்ரீஹரி இருக்கான். அந்த ஸ்ரீஹரி இருக்கா அந்த ஸ்ரீஹரியா பக்தி பண்ண கூடிய பக்தர்கள் எல்லாம் நம்ம பந்துக்கள் ஆழ்வாராதிகள் பிரகலாதன் குருவன் ஆண்டாள் மீராவெல்லாம் நம்ம ஆத்ம பந்துக்கள். அதனால பாகவதம் சிரேஷ்டம் அப்படின்னு தான் பத்மபுராணம் பாகவத மகாத்மியத்தை சொல்றது. இது பாகவதம் கேட்டா என்ன பிரயோஜனம்ன்ற கதை. இந்த பாகவதம் வந்த கதைன்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப முக்கியம். பாகவதம் வந்த கதை தான் ஸ்ரீமத் பாகவதத்துடைய முதல் சந்தம். இப்பதான் பாகவதம் ஆரம்பிக்க போறோம். இந்த பாகவதம் ஆரம்பிக்கல நம்ம எதுக்கு எவ்வளவுதான் சொன்னோம் அப்படின்னா அந்த மகாத்மியம் கேட்கணும்னா அந்த பாகவதத்தை சர்தவர் இவ்வளவு விசேஷமா அப்படின்னு தோணுமில்லையே அதுக்காகத்தான் சொன்ன. மகாத்மியம் கேட்டாலே அத்தனை ஒரு புண்ணியம் கிடைச்சுடுறது. பெரியவா சொல்றான் பாகவதம் நித்தியம் பாராயணம் என்ன விசேஷம். முழுக்க முடியலையா ஒரு அத்தியாயம், அதுவும் முடியலையா ஒரு ஸ்லோகம், அதுவும் முடியலையா பாதி ஸ்லோகம், அதுவும் முடியலையா பாகவதற்கு ஏதான ஒரு சப்தத்தை திரும்ப ஜெபிச்சுட்டு இருந்தாலே போதும். பெரியவாச்சு பாகவத சிரேஷ்டமான சப்தம் கிருஷ்ணா அவ்வளவுதான். அதையே ஜெபிச்சுட்டு இருந்தாலே போதும். கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணான்னு கிருஷ்ணாவத்தை ஜெபிச்சுட்டு இருந்தாலே பாகவதம் பாராயணம் பாகவதம் சப்தாகம் கேட்டதுக்கு பிரயோஜனம். அவ்வளவு சிரேஷ்டம் நாம சங்கீர்த்தன். அந்த பாகவதம் அது விசேஷமானது. ஒரு சந்தர்ப்பத்துல சௌனகாதி ரிஷிகள் அவெல்லாம் நைனிசாரண்யத்துல உட்கார்ந்து ஜோரா யஜ்யம் பண்ற தீர்க்க சத்திர யாகம்னு ஒண்ணு பண்றான். பாகவத்துடைய முதல் ஸ்லோகமே ஜன்மாதித்யயதோன்வயாதி இதரதச்சாதே சவிஜ்ஞஸ்வராதி தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத்தூரய. இதுதான் பாகவத முதல் ஸ்லோகம். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சொல்ற பிரம்மசூத்திரம்னு உண்டு. சுவாமி ராமானுஜர்னா கூட அதுக்கு பாஷ்யம் அனுப்பு, அது கூட ஸ்ரீ பாஷ்யம். இந்த பிரம்மசூத்திரத்துல ஒரு வாக்கியம் உண்டு, ஜன்மாதி அத்யயதஹன்னு ஒரு வாக்கியம். அதாவது நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அது எல்லாத்துலயும் பரமாத்மா இருக்கு, பரபிரம்மம் இருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய சகல விதமான வஸ்துக்களையும் அது இருக்கு. எறும்புல இருக்கு, ஒரு புலியில இருக்கு, ஒரு பூச்சியில இருக்கு, ஒரு வாழமரத்துல இருக்கு, ஒரு பழத்துல இருக்கு, ஒரு புஷ்பத்துல இருக்கு, மனுஷனிடத்துல இருக்கு, ஒரு மண்புழு. அது இல்லாத இடம் இல்லை. பிரகலாதன் சொன்ன மாதிரி எங்கு முளன் கண்ணன் ஆழ்வார் சொல்றாரு, எங்கு முளன் கண்ணன் எங்க இல்ல. அது இல்லாத ஒரு வஸ்து எதுவுமே கிடையாது. எல்லா சமயத்தையும் இருக்கான், எல்லா இடத்திலும் அது இருக்கு. ஆனா நீங்க பாக்குற எல்லாம் அது இல்லை, ஆனா அது இல்லாம எதுவும் இல்லை. இப்படிதான் பிரம்மசூத்திரம் கொஞ்சம் குழம்பிடும். கேட்கும் போது புரிஞ்ச மாதிரி இருக்கானா புரியாது. நீங்க பாக்குற எல்லாத்தையும் அது இருக்கு, அது இல்லாம எதுவும் இல்லை, ஆனா நீங்க பாக்குற எல்லாம் அது இல்லை. இவ்வளவு ரகசியமா இருக்கு. அப்ப ஒன்னும் புரிய முறையே சொன்னோம்னா கரண்ட் இருக்கு, லைட் இருக்கு, டிவி இருக்கு, ஹீட்டர் இருக்கு, மிக்சி இருக்கு, வெஜ்ஜெண்ட் இருக்கு, இதெல்லாம் தனித்தனியா இருக்கு. இதெல்லாம் கரண்ட் கிடையாது, ஆனா கரண்ட் இல்லைன்னா இது எதுவும் இல்லை. அந்த மாதிரி அதனால மிக்சி வா மிக்சி கரண்ட் வெஜ்ஜேட்டர் வசதியும் கிடையாது. கரண்ட் வந்தா இதெல்லாம் வசதி, ஆனா கரண்ட் கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி நூலிழை மாதிரி ஹரி ஊடுருவி கிடக்கிறான் பரம்பிரம்மம் அப்படின்னு. அந்த ஜன்மாதி அத்தியதகன்ற பிரம்மசூத்திரத்துக்கான பாஷ்யம் தான் ஸ்ரீமத் பாகவதம்னு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் கிருஷ்ணவதார். அவர் சொல்றார் பிரம்மசூத்திர பாஷ்யம் ஸ்ரீமத் பாகவதம் ஜன்மாதித்யயதோன்வயாதி இத்தரதாத்தே கவிஜகராட்டு தேனே பிரம்மதுதாய் ஆதிதவையே முக்கியந்தியூரைய. ஆச்சரியமா அந்த சவரகாதி முனிவர்கள்லாம் நைவிசாரண்யத்துல யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. கலியுகத்திற்கு ஜனங்கள் நல்ல கதி அடையணுங்கிறதுக்காக யஜ்யம் நைவிசாரண்யம் நைவசாரண்யத்துள்ளானேன்னு திருமங்கமன பாசம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது பகவானுக்கு அந்த கோவில் தான் கிடையாது, இப்பதான் கோவில் தான் கட்டியிருக்கா, புதுசு அஞ்சு பேர் கட்டின்னு இருக்காங்க. அந்த பகவான் ஆரண்ய ரூபமா இருக்கான், ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு விதமா இருக்கான். நைவிசாரண்யத்துல ஆரண்ய ரூபமா இருக்கும். விஷ்ணு சரசனாவதான் பத்மநாபோ அமர பிரபு அப்படின்னு சொல்லி சில பேர் சம்ஸ்கிருதம் தெரியும், பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு இந்த பூந்தானம் அப்படிதான் வாசிக்கிறார் குருவாயூரப்பன் பக்தர். பூந்தானம் பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு இந்த கேட்டுட்டு நாராயண பட்டத்திரி கிண்டல் பண்றாரு. என்ன ஓய் பத்மநாபோ அமர பிரபு மதுரை மரப்பிரபுன்னு சொல்றீங்க, மரத்துக்கெல்லாம் பகவான் என்ன பிரபுவா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டார். உடனே குருவாயூரப்பனுக்கு கோபம் வந்துடுத்து, நேர போனார் பட்டத்திரிக்கிட்ட மாறு வேஷம் கொண்டு போனார். மரத்துக்கெல்லாம் யார் பிரபு? மரப்பிரபுன்னு ரெண்டு அர்த்தம் உண்டு, மரித்து போகக்கூடிய ஜனங்களுக்கு பிரபுன்னு அர்த்தம் உண்டு, அமர பிரபுன்னு அமரர்களுக்கு பிரபுன்னு அர்த்தம் உண்டு, நித்திய சூரிய நித்திய முக்தர்களுக்கு பிரபு. அப்ப குருவாயூரப்பன் சொல்றான், மரம் அமரம் எல்லாத்துக்குமே நான் தான் பிரபு நிரூபணம் இருக்கேன். அந்த மாதிரி அந்த ஆரண்ய ரூபமா எம்பெருமான் நைனிசாரண்ய தொழிலானே நூற்றி திவ்ய தேசத்துல ஒண்ணு நைனிசாரண்யம். பாகவத்தை பார்த்து நிறைய திவ்யதேசங்கள் வரும், நைனிசாரண்யம் பத்ரிகாசனம் திருமலா திருப்பதி திருமணம் நிறைய திவ்யதேசங்கள் வரும். அதுல அந்த நைனிசாரண்யத்துல சௌனகர் போன்ற ரிஷிகள்லாம் தபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் சூத பௌராணிகர் வந்துருக்கார். பௌராணிகர் அப்படின்னா புராணம் சொல்றதா பௌராணிகர்கள், புராணத்தை சொல்றாங்க பௌராணிகர். சூத பௌராணிகர் வந்துட்டார், இவாளுக்கு பரம சந்தோஷம். உடனே அர்ஜியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து சூத பௌராணிகர் உட்கார வச்ச, கைகால் அலம்புறது ஜலம் கொடுத்து அவ சாப்பிடத்துக்கு தீர்த்தம் கொடுத்து உட்காருவோம், ஆசனம் கொடுக்கறது அர்ஜியம் பாத்தியம் பாத்தமணியம் எல்லாம் பண்றது அழகா உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்ச உடனே இந்த கவுனகாதி ரிஷிகள் அவருக்கு முன்னாடி கையை கூப்பிட்டார்கள். கலியுகம் ரொம்ப கோரமா இருக்கு, மனுஷாளுடைய புத்தியோ மந்தமா இருக்கு, மந்தாகா சுமந்தமதையோ தலைக்கு மேல மூக்கு கணடி வச்சு மூக்கு கணடி எங்கேயும் தேடுவார். இவாறு சாவிய கை மறதியா எங்கே வச்சு சாவி எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலன்னு எங்கேயோ பார்த்துட்டு போய் வாச கதவுலையோ இல்லாட்டி டேபிள்லையோ காலையோ கையோ எடுத்துட்டு கதவு இடிச்சது டேபிள் இடிச்சதுன்னு போய் சொல்லுவார். என்ன அக்கிரமம் அது பாட எங்கதான் இருக்குது? இவா எங்கேயோ பராக்கு பார்த்துட்டு போய் அது மேல இடிச்சுட்டு டேபிள் இடிச்சது சோபா இடிச்சது கதவு இடிச்சதுன்னு போய் பேசுற கூட்டம் கழிவுகும். பொய் சுவாவமா வரது, சத்தியம் பேசுறதுக்கு செய்திகள் எல்லாம் கொடுக்க வேண்டிய சத்தியம் மத தர்மம் தரன் வேதம் எல்லாம் சொல்ல வேண்டியது. பொய் யதார்த்தமா வரது, பொய்ன்றது ரொம்ப சாதாரணமா சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசானதா வரைக்கும் சொல்றதுக்கெல்லாம் பொய் ரொம்ப அற்புதமா வரது. அப்படி இருக்கிற கூட்டம் மந்தாஹா சுமந்த மதய மந்த பாக்யா, பாக்யமும் மந்தம். பாக்ய மந்தம்னா பகவான் அனுகிரகம் பண்றதுக்கு கோவில்ல இருந்து திருவீதி உலா வரா, உற்சவ மூர்த்தியா வருவா. அப்ப கூட வாசல் என்ன பெருமாள் வருவாரா வருவாரு எட்டி பாக்க யாரும் தயாரா இல்ல, அடுத்தாத்துக்கு வந்தா வெள்ள போனா போதும். நம்ம ஆட்டு குழந்தை வாசல் நின்று அடுத்தாத்துக்கு பகவான் வந்துடுவோம் வந்து சொல்லு. என்ன முக்கியமான காரியம் ஒண்ணு இந்த டிவி பார்த்துட்டு அவ்வளவுதான் பாக்யம். இவாட்டு வாசலுக்கு வந்தா கூட கவனிக்காத ஒரு கூட்டம் மந்தாஹா சுமந்த மதையோ மந்த பாக்யாதி உபதிருதாஹா பாஜேன் அல்பாயுஷ அல்பாயுஷ கூட்டம். சரி இருக்கிற வரைக்குமாவது புத்தி மந்தம் ஆயுசு மந்தம் பாக்ய மந்தம், இருக்கிற வரைக்குமாவது அண்ணா இருக்கா யாரையாவது பார்த்து சௌக்கியமா எப்படி இருக்கிறது கேட்டேன். என்னத்த சொல்றது, புத்தி வலிக்கிறது கழுத்த வலிக்கிறது சாத்தாத்தியமாக படுத்தா தூக்கம் அல்ல, இது ஏதோ 70 வயசுல சொன்னா பரவாயில்ல, 5 வயசுல இருந்து குழந்தைய சொல்றது. நீ யாரை பார்த்தாலும் குழந்தைய பார்த்து எப்படி இருக்கும் ஒரே டென்ஷனா இருக்கு சும்மா இருக்கும் மாமா அப்படின்னு 5 வயசு குழந்தை டென்ஷன் சொல்றது. டென்ஷன் டென்ஷன் ஜெபிக்கிறது ராமகிருஷ்ணா ஜெபித்தாவும் நல்லது தெரியாது, அவ்வளவு டென்ஷனை ஜெபிக்கிறார். அப்படி வர்ற கூட்டமா இருக்கு, இந்த கூட்டத்துக்கு சத்கதி கிடைக்கணும். நாங்க இத்தனை நாள் பண்ண யஜ்யத்துடைய பிரயோஜனம் சத்தங்கம் கிடைச்சிருக்கு. நாங்கள் யோசனை வரும், நிறைய கோவிலுக்கு போனேன், நிறைய நாமஜபம் பண்ண, நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணேன், நிறைய யஜ்யம் எல்லாம் பண்ண, என்ன பிரயோஜனம்னா சத்தங்கம் கிடைக்கிறது பார்த்தா அதான் பிரயோஜனம். இத்தனை பண்ணா எல்லாம் கிடைக்கும்னா சத்தங்கம் கிடைக்கும். சத்தங்கத்தே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்தே நிர்மோகத்துவம் நிர்மோகத்தே நிச்சலத்துவம் நிச்சலதத்துவே ஜீவன் முக்தி அனுபவிச்சுகள் ஸ்ரீசங்கரன் சரியா சத்தங்கத்திலே ஜீவன் முக்தி சத்தங்கத்தினால ஜீவனுக்கு முக்தி. அதனால எங்களுக்கு சத்தங்கம் நடத்திருக்கு கலியுகம் பயங்கரமா இருக்கு. இந்த கலியில ஜனங்களுக்கு ஆசையோ அதிகம் முயற்சியோ குறைச்சல் ஆயுஷோ அல்பம் எதை பார்த்தாலும் வியாதியஸ்தர்களா இருக்கா. இந்த கூட நல்ல கதி அடையணும் அதெல்லாம் எது சாரமோ அதை சொல்லுங்க. ஏன்னா வேதம் நிறைய இருக்கு புராணங்கள் தருணத்தில் இருக்கு இதிகாசங்கள் மகாபாரதம் ராமாயணம் இருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் முடிக்கிறதுக்கு ஆயுசு பத்தாது பொறுமையும் இல்லை. அவ்வளவா குழப்ப பார்த்தா உதர போஷணமே பெரிய குழப்பா போயிடுச்சு. முன்னாடி காலத்துல தெரிஞ்சு ஒரு 30-40 லட்சத்துக்கு முன்னாடி எல்லாம் குடும்பத்துக்காக ஆபீஸ் போயிட்டு இருந்தேன். ஆபீஸ்க்காக தான் குடும்பத்தையே வச்சிருந்தேன். காத்தால போனா அடுத்த நாள் காத்தால தான் வரேன். குழந்தைகளாம் ஐடிஐடின்னு சொல்லிட்டு கிடக்கிறோம். அது எப்ப போறது எப்ப வர அறிவிக்கே தெரியல. கண்ட நேரத்தை சாப்பிடுறது கண்ட நேரத்தை தூங்குறது இதோ வெளிநாட்டுக்காரங்க அதிக பணம் சம்பாதிக்கிறத நம்மாத்து குழந்தைகள் அர்த்தராத்திரி எல்லாம் உட்காந்துருக்கு. அப்புறம் 35-40 வயசுக்கு பேக் பெயின் அப்படின்ட்டு வருது. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் விழுந்த பாட்டுகள்லாம் கூட பேக் பெயின் சொல்லி நான் கேள்விப்பட்டது கிடையாது. இப்பதான் 35-40 வயசுல பேக் பெயின் டாக்டர் பாத்துக்கிறா ஒரு பெல்ட் கட்டிக்கிறா அவ்வளவுதான். எல்லாம் ஐடி பணம் என்னமோ லட்சோபலட்சமா இருக்கு. எல்லாம் ஏடிஎம் கார்டு தான் கிரெடிட் கார்டு தான் எல்லாம் நம்மளாத்தான் இருக்கு. ஆரோக்கியமோ ஆனந்தமோ காசு கொடுத்து வாங்கிட முடியும் தெரியுமா. என்னமோ பணம் சம்பாதிச்சு பொத்தி நிறைய அடிக்க வச்சுருந்தா நிம்மதி கிடைச்சிருமா டென்ஷன் தான் ஜாஸ்தி. நிறைய பணம் சம்பாதிக்கல இன்கம் டாக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அது எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு யாரை பிடிக்கலாம் இதேதான் குழப்பு. உந்திரா கிடக்கும் அப்போது உடலுக்கே கரைந்து நெய்ந்து ரொம்ப அனுபவிச்சிருக்கா சொன்னது புரியாத ராத்திரி சாப்பிட்டு தூங்குறோம் சரி பகல் பொழுதுதான் ஓடி ஓடி ஓடினோம் ராத்திரியாவது பகவத் தியானம் பண்ணலாம். நாளைக்கு மார்னிங் என்ன டிஃபன் நாளைக்கு மத்தியானம் எங்க போகலாம் தீபாவளியா அமாவாசையா இதே குழப்பு. எத்தனையோ அமாவாசை போயாச்சு எத்தனையோ தீபாவளி போயாச்சு வைராக்கியம் அந்த பாபா இல்லை. இதுல வேற பெருமையா சொல்லுவா காசிக்கு போனேன் கத்திரிக்காவை விட்டேன் காசிக்கு போனேன் புடலங்காவை விட்டேன் காசிக்கு போனேன் பாதபலத்தை விட்டேன் இனி வரைக்கும் காசிக்கு போனேன் அகம்பாதத்தை விட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடைக்கும். இனி வரைக்கும் நானும் தெரிஞ்சே இருக்கேன் எல்லாருக்கும் கேட்டேன் காசி பண்ணாம போயிருக்கேன் என்ன விட்டேன் சொல்லுவா அகம்பாதத்தை விட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு ஜம்ப் காலை கிடைக்கல. இந்த ஒரு ஜம்ப் கிடைக்கல. ஜந்துக்கள் கூட நர ஜந்து ரொம்ப துர்லபம் ரொம்ப வைத்தரசா இருக்கு. கத்திரிக்கா விட்டேன் மனசிங்கும் கிடல கத்திரிக்கா விட்டேன் கத்திரிக்கா விட்டான்னு பிடிச்சிருக்கா கத்திரிக்கா காசுக்கு போனே கத்திரிக்கா இது ஒரு பெரிய விஷயம்மா. இது விஷயத்தை சேர்த்து அகம்பாவத்தை விட்டேன் மமக்காரத்தை விட்டேன் காம குரோத துஷ்ட குணங்களை விட்டேன்னு அதுக்குதான் காசில விடுறது. ஏன்னா சாஸ்திரமே வேணா காசிக்கு போனா ரொம்ப பிடிச்சதை விடணும். நமக்கு பிடிச்சது அகம்பாவம் மமக்காரம் தான். அதுக்கப்புறமா தான் கத்திரிக்கா வாழ்க்கை மண்டாமஷம் தான். முதல்ல பிடிச்சது அகம்பாவம் மமக்காரம் அதை விட்டு தொலைய மாட்டேங்கிறோம். இப்படி கிடக்கிறதே இந்த கூட்டம். இந்த கூட்டத்துக்கு கேட்கறதுக்கு எல்லாம் புதுமை கிடையாது. நிறைய நாள்லாம் உட்கார மாட்டா நெருக்கு தெரிச்ச மாதிரி இருக்கணும். வெட்டி ஒண்ணு துண்டு ரெண்டு இருக்கணும். கேட்ட உடனே சட்சமாது நல்லது ஏடிஎம் கார்டு மாதிரி இப்படி போடணும் பைசா இருக்கும். அந்த மாதிரி பகவான் கூட ஃபாஸ்டா இருக்கும். அப்படி ஒரு ஃபாஸ்ட் வேண்டாச்சு ஃபாஸ்ட் ஃபுட்டு வயிற்றாவும் பாஸ்ட் எல்லாம் பாஸ்ட். அந்த மாதிரி பகவான் இப்படிதான் அப்படி வந்துடும். இந்த கையில காசு வாயில தோஷம் நடந்த மாதிரி இப்படின்னா பகவான் வரணும். அந்த மாதிரி எது சாரமோ அதை சொல்லுங்க. இத்தனையும் அவ சொல்லிட்டு சவுனகாரி புத்திசாலித்தனமா சொல்றா. கேட்கறது நிறைய இருக்கு தெரிஞ்சுக்க நிறைய இருக்கு ஆனா ஆயுசு குறைச்சல் நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு வேண்டாம். எது சாரமோ அது மட்டும் ரசிச்சு கொடுத்தா போதும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய ரிஷிகளோட நீங்க பழகிருக்க நல்ல சத்திஷன். அதனால உத்தமமான பல விஷயங்களை குருமார்கள் தான் ரகசியம் இல்லாம உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கா. அதனால எது சாரமோ அதை நீங்க சொல்லணும். இத்தனையும் சொல்லிட்டு சொன்னான் பகவான் எதுக்காக வசுதேவர் தேவதைக்கு குழந்தையா பிறந்த அதை சொல்லுங்கன்னு அது கிருஷ்ண விஷயம் சொல்லுங்கோ அதை சுத்தி அழைச்சு சொல்லிட்டா. உடனே ஆச்சரியமா சூத பௌராணிக கண்கள்லாம் ஆனந்த பாஷம் அபாரா. சத்தான கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடைக்கு ரொம்ப துர்லபம். சத் விஷயம் சொல்றதுக்கு 1 கோடி பேர் இருந்தாலும் கேட்கறதுக்கு ஒரு 5 பேர் இருந்தா தானே சொல்ல முடியும். நல்ல வாத்தியார் நல்ல யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் காலேஜ் சொல்லிக் கொடுக்க துடிக்கிறா. காலேஜுக்கு 1 பயா வரணும்னா யாருக்கு சொல்லிக் கொடுப்பா சரியா. சத்தாகத்துல வட்டா பிராதானியமே இல்லை ஸ்ரோதாக்கள் தான் பிராதானியம். நீ யாருமே கேட்கலாம் நான் தனியாவா சொல்லிட்டு இருக்க போறேன் தனியா சொன்ன என்ன பைத்தியம் சொல்லிட்டு போயிடுவேன். ஒரு 5 பேர் உட்கார கேட்டா பரவாயில்ல யாரும் 5 பேர் கேட்கலாம் யாரு ஏதோ சொல்லிட்டு இருக்காருன்னா சொல்லுவா இல்லையா. அதாவது ஸ்ரோதாக்கள் பிராதான், நல்ல ஸ்ரோதா கிடைக்கிறது பகு துர்லபம். அதுவும் எனக்கு பகவத் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிற ஸ்ரோதா கிடைக்கிறது பகு துர்லபம். அதனால சரியா சொன்னோம்னா பிரவசனம் பண்றதா, காலக்ஷேபம் பண்றதா, உபன்யாசம் பண்றதா எல்லாம் ஸ்ரோதா கிடைச்சு நன்றிக்கணும் பட்டிருக்கும். கேட்க நீங்க தயாரா ஜனங்க சொல்லிட்டு போறோம். ஏதோ அல்ப கதைகள் திரும்ப சினிமா கதைகள் சஞ்சார விஷயம் சொல்றது 1000 பேர் இருக்கா, 1000000 பேர் இருக்கா, கேட்கறதும் தயாரா இருக்கா. ஆனா சத்தியம் கேட்கறது 5 பேர் கிடைக்கிறது பகு துர்லபமா இருக்கு. ஏன்னா சூத பௌராணிகர்கள் அத்தனை பேருமே ஒரு நல்ல ஸ்ரோதாவைத்தான் தேடுறான். நல்ல ஒரு ஸ்ரோதா கிடைச்சு கொடுக்கணும் போது இருக்கலாம், அபாரான் இருக்கும். 1000000000 பேர் கேட்கறத விட ஒரு 5 ஜீவன் கேட்கறதும் உத்தமமான ஸ்ரோதா. ஒரு பகல்லாவே ஒரு குருவன்னா பரம சந்தோஷம், அதுதான் முக்கியம். அந்த மாதிரி நல்ல ஸ்ரோதா கிடைக்கிறது துர்லபம். சூத பௌராணிகர் பரிசுத்த மகாராஜாவுக்கு சுகபிரம்ம மகரிஷி பாகவதம் சொல்லும்போது உட்காந்து கேட்டார். கேட்ட அண்ணி எழுந்து இதை போய் யாருக்காவது சொல்லணுமேன்னு துடிச்சுட்டு இருக்கா, உலகம் முழுக்க சுத்தின் இருக்கா. இங்கே நல்ல ஸ்ரோதா கிடைக்கல, நைனிசாரண்யம் வந்தா கவனகாட ரிஷிகள் கையை கூப்பிட்டு எனக்கு பகவத் விஷயம் சொல்லுங்கோன்னு கேட்டுட்டார். சூட்ட பௌராணிகள் கண்கள் இருந்து ஆனந்த பாஷம்ப்பா கிருஷ்ணா சிவ பண்ணிக்கிறாப்பா, சத்விஷயம் கேட்கறதுக்கு ஆளை கொடுத்துட்டு இதனாலே இங்க ஆள் பாகவதம் சத்விஷயம் சொல்ல வரலான்னு கேட்டா எங்களுக்கு எல்லாம் கண்ணில் கண்ணீருவாப்பா கேட்டுட்டாள். ஏன்னா சாதாரண ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாளுக்கு சொன்னாதான் ஒரு திருப்தி. நன்னா சாப்பிடுவோம் தம்பியில, பக்கால ஒரு சில ஜோரா இருக்கு, ஜோரா சாப்பிடுறோம். அதுல பக்கத்துல என்ன இருக்கு இல்லையா அப்படின்னு, ஆமா ஆமா பக்கா தான் இருக்குன்னா, ஆமா ஆமா இங்க ஒரு கரண்டியா உங்களுக்கு எனக்கு வந்து அப்ப ருச்சி தானே பக்கத்துல அக்கா அடிச்சுலயே பிடிக்கா அப்படின்னு நம்ம அக்காவுக்கு நல்லா இருக்கணும், ஊருக்கா தான் நல்லா இருக்குண்ணா, ஒத்தே வர இலைய மாத்திட்டு போய் உட்காரணும் தோணுது. நன்னா கூட கூடி இருந்து குளிர்ந்தேரோ ரெண்டாவதாண்டாதான் சத்தாகத்துடைய சுகம் என்னன்னா கூடியிருந்து குளிர்றோம். ஒருத்தர் சொல்றோம், மத்தவா கேட்கிறோம், ஆனா அத்தனை பேரும் அனுபவிக்கிறது என்னமோ ஒரே பரமாத்மா. இங்க வாக்ரூபமா வர அங்க ஆச்சரியமா நாதரூபமா காது குள்ள ஒரே கிருஷ்ணன் தான். அத்தனை பேரையும் கூடி இருந்து குளிர வைக்கிறார். சூத பௌராணிகள் அந்த மாதிரி தேடி இருந்தா நல்ல சோதாக்கள் கிடைச்சுட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. கிருஷ்ணா என் பிரார்த்தனை நிறைவேற்றி அதனே கிருஷ்ணன் எதைகளும் கொடுப்பான். ஒன்னு தரமாட்டான், எதுனா துக்கம் கேட்டாலும் தரமாட்டான் துக்கத்தை. அதனால கிருஷ்ணா என் பிரார்த்தனை கணக்கம் பண்ணிட்டு நல்ல சோதாவை கொடுத்துட்டியே அப்படின்னு சூத பௌராணிக சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்ட உடனே குரு ஸ்மரணம் மனுஷா அதி விசேஷம் அமிதம கல்பதரோர்கடிதம் பலம் சுகமுகாதம் சம்யுதம் சிவத பாகவதம் ரசமாலயம் முகுரவோ ரசிகா புரிவாஹுகா. தமே மறந்து வருகிறார். நாகா சத்குருநாதா சுகபிரம்ம மகரிஷி அடியேன் தாதானுதாசன். குரு தியானம் இல்லாம ஒரு காரியம் பண்ணாலும் தெரியும். வைகுந்தத்துக்கு நாமே நேரடியா போனா கூட தயவதியா கேட்கலாம், யார் நீ அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம ஊரு பேரு பயோதான் கொடுத்தா கீழே போன்றேன். ஆனா அடியே இந்த ஆச்சாரியுடைய தாசன் அப்படின்னு உள்ள வாங்கோ, ஆச்சாரியின் திருநாமத்தை சொன்னா உள்ள போலாம். அதனாலதான் சபரிக்கு மோட்சம் கிடக்குது. சபரியில் இருந்தா பார்த்தோம்னா யாராவது பரமபதிச்சா கூட வைஷ்ணவ சமுதாயத்தில் பரமபதி அடைஞ்சார், வைகுந்த பிராப்தி அடைஞ்சார். ஆச்சாரியும் திருமதி அடைஞ்சார். ஆச்சாரியன் எங்க இருக்காரோ அதுவே வைகுந்தம். அங்க போயாச்சினாலும் எனக்கு பரமபோக்யம் வருது வேண்டாம். ஆச்சரியம் அந்த சத்குருநாதர தியானம் மனுஷன் சுகபிரம்ம மகரிஷி. அது மாதிரி ஒருவேளை அவர் மட்டும் இல்லை பகாதரன் சொல்லணும்னா நம்மளெல்லாம் யார் கரையேற்றுறது? இந்த ஜென்மாவில கரையேறது அதனால ஜோட தியானம் மனுஷார். நிகம கல்பதரூர் கலிதம் பலம் சுகமுகா அமிர்த தவசம் யுதம் வேதம்ன்றது மரம், பெரிய மரம் வேத விரக்ஷம். அதுல நிறைய பூ நிறைய காய் நிறைய பழம். அந்த வேதம்ன்ற மரத்திலேருந்து பழுத்தது ஒரு பழம். இந்த பழம் நன்னா இருக்கான்னு ஒரு கிளி டேஸ்ட் பண்ணி பார்த்துச்சு. ஆ நன்னா இருக்கே அப்படியே அப்படியே உள்ளுக்குள்ள திரவம் ரொம்பி கிடக்க, அது தொட்டாலே தெரிக்கிறவர் சாரி ரசம் ரொம்பி கிடக்கிறது, ரசம் ரொம்பி கிடக்கிறது. அது ஒரு கிளி அப்படி கொத்திட்டான், சாறு தெளிச்சதான். அந்த கிளி பார்த்தா நன்னா இருக்கே, இந்த பூமியில் இருக்க ஜனங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த பழத்தை கொத்தி கீழே போட்டுதான். அது எந்த பழமும் இல்லை, ஸ்ரீமத் பாகவதம் பழம். கொத்தினக்கிளி யாருன்னா சுகபிரம்மம் மகர்ஷின்ற கிளி. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா அம்ருத திரவ சம்யுதம். என்னதான் மரத்திலே நாமே பிரிஞ்சு சாப்பிட்டாலும் கூட ருச்சி இல்லை. ஒரு கிளி கடிச்ச பழம் ஒரு அணில் கடிச்ச பழத்துக்கு ருச்சி ஜாஸ்தி. ஏன்னா நம்ம காரணம் அதுக்கு எது ருச்சி நன்னா இருக்குன்னு தெரியும், அது கடிச்சிருந்தாலும் ருச்சி உண்டு. அந்த மாதிரி இந்த பாகவதம்ன்ற ஒரு பழத்தை சுகபிரம்மம்ன்ற ஒரு கிளி கொட்டி கீழே போட்டுருந்தேன். பவ சம்யுக்தம் ரொம்பி கிடக்கு, அதாவது கோதிலின் கண்ணியின் ஆழ்வார் சொல்லும்படியா, ஒரு குத்தமே இல்லாத ஒரு பழம். இப்ப வாழைப்பழம் நன்னா இருக்கிறது, இந்த ரசகதிரி எல்லாத்தையும் நிறைய உண்டு, வெரைட்டி செவ்வாழை அப்படியே சாப்பிட முடியாது, தோலல் எல்லாம் உரிச்சியா சாப்பிட வேண்டியிருக்கு. எத்தனையோ ஆப்பிள் எல்லாம் சொல்றா அப்படியே சாப்பிட, உள்ளுக்குள்ள பொட்டையெல்லாம் இருக்கு, கமல ஆரஞ்சு ஆரஞ்சு எவ்வளவோ பழம், பலாப்பழம் பார்த்தீங்கன்னா மாசனா ஜோரா இருக்கு. யாராவது சொல்ல சொல்லியா உரிச்சு கொடுத்தா சாப்பிட தோன்றது, அதெல்லாம் பிரிச்சு சாப்பிட முடியாது. எந்த ஒரு பழம் எடுத்தாலும் இன்சை தான். நாகப்பழம் ரொம்ப அழகா இருக்கு நாவல் பழம், ஆனா வாயில போட்டு சாப்பிடணும் கொட்டையை வர துப்ப வேண்டும், எல்லாத்தையும் ஒரு இன்சை இருக்கு. கசமே இல்லாத ஒரு பழம், எப்ப சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிட்டாலும் ஒரு குத்தம் இல்லாத ஒரு பழம் பாகவதம். அது குறையே கிடையாது, எங்க கடிச்சாலும் சித்திக்கிறோம், எப்படி கடிச்சாலும் சித்திக்கிறோம். நிகம கல்பதரோ ஒரு கலிதம் பலம் சுகமுகா அம்ருத திரவசம் யுதம் பாகவதத்தை குடிங்கோ பிபத பாகவதம் ரசமாலயம் ரசஸ்வரூபமானது பாகவதம். இதை குடிங்கோ எதுவரைக்கும் குடிக்கிறோம்னா மோஷன்ற ஒண்ணு அடையிற வரைக்கும் குடிங்கோ. பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுக்காகவே ரசிக ஜனங்களே, கண்ணன் அனுபவிக்கணுமா, ஹரி தெரியணுமா, இந்த பூமியில ஹரியுடைய நீரியை பார்க்கணுமா, சரீரம் முடிஞ்சவனே மோட்சம் கிடைக்கணுமா, பாகவதம் கேள்விப்படும். அதான் ரகசி, இங்க இருக்கிற வரைக்கும் ஹரியோட விளையாடணும், சரீரம் முடியறதா ஹரியோட கிளம்பி வைகுண்டம் போய் அங்க போய் வைகுண்டத்தை ஹரிய நிச்சயம் அனுபவிக்கணும். அதுக்கு ஒரே உபாயம் ஸ்ரீமத் பாகவதம், வேற ஒண்ணும் வேண்டாம், வேற ஒண்ணும் வேண்டாம். ஏன்னு கேட்டா மற்ற விஷயங்கள்லாம் கேட்டா ஹரி உள்ள வரது இல்லையா, பாகவதம் கேட்டா ஹரி உள்ள வந்து நன்னா பிரத்யட்சமா உட்காந்துதான். சுண்பதாம் சகதாம் கிருஷ்ணஹ புண்ணிய சிரமண கீர்த்தனஹ சத்யந்தஸ்தோஹி அபத்ரான் விதுனோதி சுவிருத்ததாம். யார் தன் கதையை கேட்கிறாளோ, கிருஷ்ண கலீலாவெல்லாம் கேட்கணும்னா நமக்கு தெரியாம ஒரு காரியம் நடக்கிறது. என்னடான்னா இந்த காடு வழியா கிருஷ்ண விஷயம் கேட்கிறோம் இல்லையா, அந்த சப்தத்தோட சப்தமா கிருஷ்ணன் உள்ளுக்கு நுழைஞ்சு விடுறோம், காது போய் நுழைஞ்சு விடுவோம், கையை காது வழியா நுழைஞ்சு சிறிய கதையை உட்கார்ந்து விடணும். சுண்பதாம் சகதாம் கிருஷ்ணக புண்ணிய சிரமண கீர்த்தனகோதி அபத்ரான் விதுனோதி சுவிருத்ததாம். கதையதுகளை வந்து உட்கார்ந்துட்டு ஆஹா இது என் வீடு முடிவு, மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி, ஆர்வம் என்பதோர் உயிரவல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலுமாமே என்பதாக சொல்றார். பெரியாவிடம் சொல்றார், அனுபவிச்சு சொல்றார், சோழினால் பொருள் சேர்த்தது உண்டாகி சொல்லு சொல்லு என்று சுற்றுமிருந்து ஆர்வினரிலும் வைக்கிறவாக அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோயிலாய்த்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலுமாமே. வயசான காலத்துல நீ எங்கெல்லாம் சுத்தி வச்சிருக்கேன்னு எல்லாரும் கேட்பாளா, இவா முடியாம படுத்துன்னு கேட்பான், எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்துரு, செக் புக்ல கையெழுத்து போட்டு கொடுத்து, பத்திரத்தை கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தா அப்ப கூட இவா போட மாட்டலாம். ஏன்னா நான் திரும்ப நன்னா ஆயிடுவேன், சத்தம் ஆயிடுவேன், எல்லாத்தையும் அனுபவித்தேன்னு அப்ப கூட ஆசை. போதினால் பொருள் சேர்த்தது உண்டாகி சொல்லு சொல்லு என்று சுற்றுமிருந்து ஆர்வினரையும் வாய் திறவாது அந்த காலம் அடைவதன் முன்னும். அந்த காலம் அடையறதுக்கு முன்னாடி மனசையே கோயிலா மாத்திடுங்கோ, உள்ளுக்குள்ள சிச்சாக்களை ஸ்தாபிதம் பண்ணிடுங்கோ, அவன் அனுபவிக்கிற ஆர்வத்தையே புஷ்பமா போட்டுடுங்கோ, அப்ப யமதர்மராஜனே அவன் சிங்கரர்களையோ பார்க்க வேண்டாம்னு தெரியாத மாதம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை ஆட்டி ஆர்வம் என்பதோர் கோயிலவல்லாற்று அறவதண்டத்தில் உயலுமாமே. அந்த மனசு கோயில் ஆகணும், ஹிரயத்தில கிருஷ்ணன் ஸ்தாபிதம் ஆகணும், அப்ப யம தர்மராஜாவோட நமக்கு சந்தை இல்லை, அதுக்கு பாகவதம் தான் கதி. அதுக்குதான் பாகவதம், இந்த பாகவதம் கேட்டா போது சர்வசிரேஷ்டமான கிரந்தம் பாகவதம். இத சுகபிரம்ம மகரிஷி பரிஷித் மகாராஜனுக்கு கங்கை கடல சொன்னார், நான் உட்கார்ந்து கேட்டேன் அந்த பாகவதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உடனே சவுனஜானதி முனிவர் கேட்டான், இந்த பாகவத் சுகபிரம்ம மகரிஷிக்கு யார் சொன்னா? உடனேயே நம்மளகா சூத பௌராணிக சொன்னார், இந்த பாகவதத்தை வேதவியாசன் எழுதினார். வேதவியாசருக்கு நாரத மகரிஷி சொன்னார். ஆஹா, இது ரொம்ப விசேஷமா இருக்கு. வேதவியாசர் ஏன் பாகவதம் எழுதினார்? அது ஒரு காரணம் வேணுமே. வேதவியாசரை எங்க நாரதர் பார்த்தார்? அவர் ஏன் அவர் பாகவதம் எழுத சொன்னார்? காரணத்தை சொல்லும் ஒரு காலம், அது விசேஷமா. அப்ப உடனே அவர் அழகா தியானம் வந்தார். சந்தர்ப்பத்தில் வேதவியாசர் சத்ரு வேதம் எல்லாம் பிரித்தாச்சு. வியாசம் அப்படின்னா எடிட் பண்றதுன்னு அர்த்தம், சம்ஸ்கிருதத்தை எடிஷன் அர்த்தம். ஒரே வேதத்தை நாளா பிரிச்சதுனால ஒரு வேத வியாசம். சரியா, அவருடைய திருநாமம் கிருஷ்ண துவைபாயனர். ஒரு ஐலாண்ட பிறந்ததா, ஒரு தீபகற்பத்தில் பிறந்ததா, அதனால துவைபாயனர். ஒரு கிருஷ்ணனுடைய கருப்பில் அவர் கருப்பு கலந்ததால கிருஷ்ண துவைபாயனர். வேதத்தை எடிட் பண்ணதுனால வேத வியாசம். அவர் வேதத்தை தான் எடிட் பண்ணிட்டார். ரித்யஜுர் சாமம் அதர்பணம்னு எடிட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வேத ரகசியமா எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி மகாபாரதம் எழுதினார். ஆனாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லை. இல்ல, நான் ஏதோ பண்ணணும், அதை நான் இன்னும் பண்ணல. அது ஒண்ணு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு கர்மா பண்றதை பூமி கோரும். அந்த கர்மா பண்ணாத வரைக்கும் அதிருப்தி தான். நம்ம சாப்பிடறதுனாலயோ தூங்குறதுனாலயோ மற்றவர்களை பழகிறதுனாலயோ சுத்தி வந்துவிடாது. நம்ம ஆத்மாவுக்குன்னு சில கர்மாக்களை பகவான் விதிச்சிருக்கான். அந்த கர்மா பண்ணாதான், அந்த கைங்கரியம் பண்ணாதான் ஆத்மா பிரசன்னமாகும். நன்மை யாரும் அப்படி பண்ணலைன்னா ஆத்மா பிரசன்னமாக. இந்த மாதிரி வேதவியாசனுடைய ஆத்மா பிரசன்னமாக. ஆத்மா எப்ப பிரசன்னமாகும்னா, உள்ளுக்குள்ள அந்தரியாமி பிரசன்னமாகதான் ஆத்மா பிரசன்னமாகும். அந்தரியாமி அப்ப பிரசன்னமாகல போல இருக்கு. ரொம்ப வருத்தப்பட்டா. என்ன ஆச்சு? வேதத்தை நாளா பிரிச்சாச்சு, மகாபாரதம் எழுதியாச்சு, இன்னும் ஏன் எனக்கு திருப்தி வரல? தன்னதானே கேள்வி கேடுன்னு இருக்கா. இவன் தன்னதானே கேள்வி கேடுன்னு இருக்கா. நாராயண 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 நாரத மகர்ஷி வந்திருக்கான். இந்த சினிமா டிராமால காமிக்கிற மாதிரி நாரதர்னா கெட்டவர்லாம் கிடையாது, கோல் மூட்டவர்லாம் கிடையாது. நாரதர்னா சம்மதம் எல்லாம் சண்டை முடிகிறதெல்லாம் கிடையாது. நாரதர்னா நாரம் சதாதி இது நாரதர். மூதாதிரெல்லாம் நிறைய திண்டோடு நம்ம எல்லாம் அர்ப்பணம் பண்ணிருக்காரு, அதனால நாரதர். எல்லாருக்கும் ஞானத்தை தரக்கூடியவர், அதனால நாரதர். நாரங்களே நாரங்கள், நாரம்னா ஜலம், அதையே இருப்பிடமா கொண்ட நாராயணனையே சதா சர்வதா அனுபவிச்சிருக்கிறதுனால நாரதர். அதனால நாரதர் ரொம்ப விசேஷமான ஒரு மகரிஷி. அல்ப சொல்பமாலாம் இடபோட்டு ரொம்ப விசேஷமான ஒரு மகாத்மா, பிரம்ம ரிஷி ஆச்சு. அந்த நாரத மகரிஷி வந்துதார். வேதவியாசருக்கு பரம சந்தோஷம். அவருக்கு அர்ஜியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து உட்கார வச்சார். உடனே நாரதர் சிரிச்சில்ல. என்ன வேதவியாசரே, வேதத்தை நாளா பிரிச்சாச்சு, மகாபாரதம் எழுதியாச்சு, இன்னும் திருப்தி ஆகலையோ? உடனே வேதவியாசருக்கு பரம சந்தோஷம். அதாவது ஆச்சாரியம் இன்னும் நினைக்கிறோமோ சொல்லிடுவாரு, பிரத்யக்ஷ ஹரியாச்சு. உடனே வேதவியாசர், ஆமா என்னமோ தெரியல, இன்னும் மனசுல ஒரு அதிருப்தி இருக்கு. இன்னும் நான் பண்ண வேண்டிய காரியத்தை முடிச்சுட்டேன், என் கடமையை முடிச்சுட்டேன்னு மனசுக்கு தோணல, ஏன்னு தெரியல. உடனே நாரத திருச்சுன்னே சொன்னார். மகாபாரதத்துல தர்மம் அர்த்தம் காமம் சத்துருவித புருஷார்த்தங்கள்னு சொல்லுவோம். தர்ம அர்த்த காம மோட்சம். இதுல பணத்தை சம்பாதிக்கிறது, வாழ்க்கையை வாழறது, காமசுகம் அனுபவிக்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டது மகாபாரதத்துல. ஆனா எல்லாரும் எங்கிறது மோட்சம். மோட்சம்னா விடுதலை. சகல விதமான துன்பத்திலேருந்து விடுதலைக்கு தானே ஆசைப்படுறா. அந்த மோட்சத்தை நீங்க விஸ்தாரமா சொல்லல. அந்த மோசத்துக்கு காரணமான ஸ்ரீஹரிய விஸ்தாரமா சொல்றது. மகாபாரத ஸ்ரீஹரி இருக்கா, கிருஷ்ணன் இருக்கா? மகாபாரத எது ரொம்ப விசேஷம்னு கேட்டா, ஒண்ணு விஷ்ணு சகசிரநாமம், இன்னொன்னு பகவத்கீதை. இவ்வளவுதான். அத்த முழுக்க 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 துரியோதனாதிகள், கர்ணன், சகுனி, பஞ்ச பாண்டவா இவா கதை தான் பிராதான்யம். அதனால ஹரிய ஒழுங்கா நீங்க சொல்லல. எல்லா ஆத்மாவும் ஹரிக்காகத்தான் எழுதின் இருக்கு. அதாவது மகாபாரதம் அப்படின்னா ஒரு நல்ல தலவாரிகளை போட்டு ஒவ்வொரு பழக காயெல்லாம் வச்சு கூட்டு வச்சு அழகா திருக்கம் நமது பரிமாறி அப்பளம் வடை ஊறுகா உப்பு எல்லாம் சாதிச்சுட்டு அண்ணன் மட்டும் பரிமாறாம சாப்பிடுங்கோனா அப்படி அந்த மாதிரி மகாபாரதம். அதுலாம் தொட்டிக்கலாம். ஸ்ரீஹரி அண்ணம் பிரசாதம். பிரசாதம் இல்லாம சூப்பர் மெனு. ஒரு 35 ஐட்டம் பரிமாறி இருக்கா, சாதம் சாதிக்கவே இல்லை. சாப்பிடுங்கோ அப்படின்னு அண்ணம் சாதிக்காம சாப்பிடுங்கன்னா அதுக்கு நம்ம போடாமலே இருக்கணும். இந்த மாதிரி மகாபாரதத்தை தர்ம மர்த்தம் காவம் எல்லாம் சொல்லியாச்சு. மோட்ச பிராதானியமான ஹரி பெருக்கா இல்லையே. அழகா ஏதோ உருளைக்கிழங்கு கரமறி ஏதோ பண்ணுச்சு, அன்னம் மாதிரி அந்த நடுவில் வச்சுட்டு, உருளைக்கிழங்கு கரமறி மாதிரி ஓரத்தை அன்னத்தை வச்சுட்டு, இந்த காய்க்கு அன்னத்தை தொட்டுந்து சாப்பிடுமோ ஜீரணமாகுமோ? அன்னத்துக்கு உருளைக்கிழங்கு தொட்டுந்து சாப்பிடலாம், அன்னத்துக்கு ஒரு புடலங்காய் கூட்டு தொட்டுந்து சாப்பிடலாம். புடலங்காய் கூட்டு நல்லா விட்டுட்டு ஓரத்த ஒரு ஒரு கரண்டி அன்னம் போட்டுது, இந்த கூட்டுக்கு நீங்க அன்னத்தை தொட்டுந்து சாப்பிடுமோ? நன்னா இருக்குமா? அன்னம் நிறைய போட்டுக்கணும், கூட்டு கடமதெல்லாம் ஓரத்தை தொட்டுந்து சாப்பிடணும். மகாபாரதம் முழுக்க முழுக்க அண்ணன் இங்க ஓரத்தை தொட்டுக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து பசிக்கிற சமயத்துல ஒரு அரை கிலோ ஊருக்காக போட்டு ஓரத்தை அண்ணன் வச்சு தொட்டு சாப்பிடுங்க, நன்னா இருக்கும்னா எனக்கு. நம்ம தர்மம் அர்த்தம் காமத்துல மயங்கி ஓரத்துல ஹரிய ஊருகா மாதிரி தொட்டுனா அஜீரணம் ஆகும், பயத்தால போகும். ஹரி அன்னமா இருக்கணும். நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிக்கோம்னா தர்மம் அர்த்தம் காமத்துக்கு பிராதாரியம் கொடுக்கணும், மோட்ச விஷயமான ஹரிய ஓரத்தை வச்சு அங்கதான் கஷ்டமே. ஹரி அண்ணம் ஆத்மாவுடைய ஆதாரம் அதை சொல்லலப்பா. அதனால இந்த ஹரின்ற அன்னத்தை ஜனங்களுக்கு பரிமாறு, உனக்கு திருப்தி கிடைச்சிடும், ஆத்மா பிரசன்னமாகும். ஏன்னா ஹரிதான் எல்லாரும் தேடுறா, ஹரி இல்லைன்னா எதுவும் இல்லை. ஹரிய பிடிச்சுக்கல அப்படின்னா நம்ம எதை பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா. நம்ம வாழ்க்கையில ஹரி பிரசன்னமாகலன்னா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீங்க பெரிய படிப்பு படிங்கோ, நல்ல பணக்காரர்களா இருந்தோ, லோகத்தை நல்ல பெருமை இருக்கட்டும், அத்திர பேருமே உங்களை கொண்டாடுக்கும். ஆனா ஹரியுடைய கிருபா கடாசம் உங்க மேல வரலன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. உடம்பு முழுக்க வியாதி இருக்கட்டும், ஊர்ல இருக்கிறவாலாம் நம்ம ஒதுக்கி தள்ளட்டும், கையில பணம் இல்லாம இருக்கட்டும், பெரிய படிப்பெல்லாம் இருக்கட்டும், அனாதியா நிக்கலாம். ஆனா ஹரி கிருபா கடாசம் கவச்சு இருக்குன்னா அது சிரேஷ்டம், அதான் உத்தமம். அதனால நீங்க ஹரிய சொல்லப்பா. ஹரியுடைய விஷயத்துலதான் மகாத்மாக்கள்லாம் மயங்குதான், மற்ற விஷயங்கள்ல மயங்க மாட்டா. நான் சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன், ஹரிதான் ரக்ஷகன், ஹரிதான் உத்தமன். பார்த்தோம்னா மத்திய சம்பிரதாயத்தை ஒரு வாக்கியம் உண்டு, ஹரி சர்வோத்தமன் வாயு ஜீவோத்தமன் ஒரு வார்த்தை உண்டு. ஹரி எல்லாரும் எல்லாத்திலையும் உத்தமன், வாயு ஜீவர்கள்ல உத்தமன். இந்த ஹரிதான் வேணுதா, ஹரி அனுபவிக்கணும். ஏன்னா நானே ஒரு பூர்வ ஜென்மத்துல ஒரு வாழக்காரியுடைய பிள்ளையா இருந்தேன், எங்க அம்மா பத்து பாட்டம் ஜெயிச்சு என்னை காப்பாத்திட்டு இருந்தா. அப்ப சாதுர்மாசிய பிரதம், இப்பெல்லாம் சாதுர்மாசியமே நடந்துட்டு, அதான் பாக்கியம். சாதுர்மாசியத்துல பக்தி விஷயம் கேட்கறதுன்னு பரமாஜகம், அது ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம், எல்லா இடங்களிலும் கோலாகலமா நடக்கிற சமயத்துல ஆச்சரியமான ஸ்ரீயப்பதி விஷயத்தை கேட்கறது கோடி ஜென்ம சுகர். சாத்துர்மாசியம்ன்றது பகவத் விஷயம் கேட்கறதுக்காக சாத்துர்மாசியம். பெரியவாள்லாம் கூட பார்த்தா அங்கெங்க போக மாட்டான், ஏதாவது ஒரு இடத்துல நாலு மாசம் இருப்பான், ஏன்னா அங்க இருந்து சட்டங்கம் பண்ணுவான். அதனால சாத்துர்மாசிய சமயத்துல பக்தி விஷயம் கேட்கறதுன்றது பெரிய பாக்கியம், சாதாரண பாக்கியம் எல்லாம் கிடையாது. அதாவது ஹரிக்கு நம்ம மேல பிரியம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உத்தமமான காலங்களில் நமக்கு சட்டங்கம் கிடைச்சிருந்தாலே போதும், நமக்கு சுத்தங்க கிடைச்சுட்டே இருக்கனால ஹரிக்கு நம்ம மேல பிரியம் சந்தேகமா இருக்கும். ஹரி பிரத்யட்சமா வந்து காட்சி கொடுக்க வேண்டாம், நமக்கு சத்தங்கள் நடத்திட்டு பகவன் நாமத்தை சொல்றதுக்கு வாய் இருக்கு, தத் விஷயம் கேட்கறதுக்கு காது இருக்கு, போகிறதுக்கு உடம்புல பலம் இருக்கு, இல்லாட்டி நம்ம இருக்கிற இடத்துக்கு சத்தங்கம் வருது அப்படின்னாலே ஹரிக்கு நம்ம மேல பிரியம்னு அர்த்தம். வேறதும் வேண்டாம், நம்ம நிறைய பணம் காய்ச்சல் வேண்டாம், சரீர ஆரோக்கியம் நம்ம பெருசா வேண்டாம், சத்தங்க கிடைச்சிருக்கனாலே ஹரி நம்ம இடத்த பிரசன்னமா இருக்கான அர்த்தம். இந்த நாடகம் சொல்ற தன்னுடைய பூர்வ ஜென்ம வித்தாந்தத்தை சொல்ற, நான் தாசி புத்திரனா இருந்தேன், அப்ப சாதுர்மாசி சமயம் நிறைய மகாத்மாக்கள் தான் எங்க ஊருக்கு வந்தா. எங்க அம்மா சொன்னாடே தயாரம் அங்கங்க விளையாடி இருக்கியே, இந்த மகாத்மாக்கள் எல்லாம் வந்திருக்கா, அவ கூட உட்கார்ந்தது என்ன பண்றான் சாரு, அவன் ஏதான சொன்னா கைங்கரியம் பண்ண, கைங்கரியம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது, கைங்கரியத்தை மட்டும் விடவே கூடாது, எதை வேணா விடலாம், கைங்கரியத்தை விடப்படாது. கைங்கரியம் பெரிய விஷயம், கைங்கரியம் கிடைச்சுடுதுன்னா போகுது, அது ஆக்யா கைங்கரியம் அனுஜ்யா கைங்கரியம் ரெண்டு உண்டு. ஆக்யா கைங்கரியம்னா பகவானோ ஆச்சாரியனோ பாகவதாலோ இதை பண்ணு அப்படின்னு நமக்கு ஆக்யா பண்றது ஆக்யா கைங்கரியம். அனுஜ்யா கைங்கரியம் உண்டு, நான் பண்ணலாமா, இது பண்ணா தேவதி ஒத்துக்கலாம்னு அனுஜ்யம், உத்தரவு வாங்கிட்டு பண்றது அனுஜ்யா கைங்கரியம், ரெண்டுமே விசேஷம். நான் கைங்கரியம் பண்ணணுமா, எல்லா பரிவாரமே சொல்றா கைங்கரியம் பண்ணு கைங்கரியம் பண்ணு கைங்கரியம் பண்ணு விடுறாங்க சொல்றாரு பகவத் ராமானுஜர், கைங்கரியம் பண்ணுங்க. கைங்கரியம் தான் ஆத்மாவுக்கு, மற்றதுதான் சரீரத்துக்கு, நம்ம பண்றதுதான் சரீரத்துக்கு, ஆத்மாவுக்கு தான் கைங்கரியம். நடுகிறதுல அவர்தான் கைங்கரியம் பண்ணேஷம். ஒவ்வொரு மகாத்மா எப்படிதான் கைங்கரியம் பண்ணியிருக்காங்க. சொந்தனூர் நம்பி எத்தனை அற்புதமான கைங்கரியம் பண்ணியிருக்காங்க. நிறைய உண்டு கேட்கணும். கைங்கரியத்தை பற்றி சொல்றேன். விஸ்வசேன கருடாழ்வார் ஆகியன கூட பகவத் கைங்கரியம் தானே பண்ணிட்டு இருக்க. பகவத் கைங்கரியம் ஆத்மாவுக்கு லாபம், அதுலாம் சரீரத்துக்கு தான் லாபம். அந்த மாதிரி அவருக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணிட அஞ்சு வயசு பிள்ளையை அனுப்புறாள் அம்மா. நம்ம எல்லாம் சொல்ல அஞ்சு வயசுல ரொம்ப ஜாஸ்தி தான் பக்தி பண்ணப்படாது, இப்படிதான் சொல்லி வச்சிருக்கோம் குழந்தைகளுக்கு. குழந்தைகள் ரொம்ப கெடுக்கிறோம், அக்கிரமத்துக்கு கெடுக்கிறோம். உமாச்சு கண்ணை குத்தும் பொய்ய சொல்றோம். உமாச்சு கண்ணை குத்துறது, கண்ணை குத்துறது எதுக்கு? ஒரு உமாச்சு குண்டூசியா ஒரு தானா குத்திங்க, அதுக்கு ஒரு திருவாரூரம்லாம் வேண்டாம். நான் தெரிஞ்சு உண்மாச்சு ரெண்டு இடத்த கண்ணை குத்திருக்கு. வாமனா வந்த பொழுது மகாபலி தாரவாக்குற சமயத்துல சுக்கராச்சாரிய ஒரு கொள்ளவியா மாதிரி அந்த கிண்டி அடைச்சுட்டார். அப்ப தர்பை வச்சு கண்ணை குத்திச்சு. ராமனா வந்த பொழுது காட்டாசன் கண்ணுல அம்பு போட்டது. அவ்வளவுதான், வேற ரெண்டு இடத்தையும் உண்மாச்சு கண்ணை குத்தி எனக்கு தெரியாது. எல்லா பிரிவாலும் குழந்தைகளுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும்னா குழந்தைய பயன்பட்ட உண்மாச்சு கண்ணை குத்தும் அப்படின்னு. கண்ண குத்தி எதுக்கு உமாச்சு? அடிக்கடிக்கு ஒரு திருவாரணம், அடிக்கடிக்கு ஒரு சரணாகதி, அடிக்கடிக்கு ஒரு ஸ்லோகம் ஸ்தோத்திரம் எல்லாம். கண்ணை குடுக்கிறதுதான் உண்மாச்சு. நிறைய கெடுத்து வச்சுட்டு இருக்கோம். யாரோ ஒரு பெரிய நம்மளை எடுத்தா நம்ம அடுத்தவங்களே எடுக்கணும். அதெல்லாம் நடந்துட்டா சொல்ல உண்மை தகத்தும் சத்தியம் அதுதான். மகாபாரத பயம் அவசியம் இல்லை, பக்தி பிரியம் தான் அவசியம். எதுக்கு பயப்படணும்? அவன் சோதனை பண்றதுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீசரும் இல்லை, கஷ்டப்படுத்துறதுக்கு ஜெயிலரும் இல்லை. இன்னொருதான் பகவான் சோதனை பண்றான், பகவான் சோதனை பண்றான். நம்ம அனுபவிக்கிற அத்தனை விதமான கஷ்டத்துக்கும் ஒரே காரணம் அவளுடைய பிராரப்தம் அகம்பாவம் மமக்காரம். அது யாரும் காரணம் இல்லை. அனுபவிக்கிற சகல விதமான ஆனந்தத்துக்கு ஒரே காரணம் ஹரிக்கிருத. அது யாரும் அதனால பகவான் எடுத்து பிடிச்சிட்டான். இந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு அம்மா சொல்லிட்டா, போடா போய் கைங்கரியம் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த குழந்தை விளையாட்டு பொம்மையை வச்சு விளையாடுற வயசு போய் நிக்கிறது. இந்த மகாத்மாக்கெல்லாம் ஏதோ பண்றா பார்த்துருக்கு. சமயத்தை திருவாரூர்லாம் முடிச்ச பிறகு ஏதாவது இந்த பழைய புஷ்பம் எல்லாம் நிர்மாலி புஷ்பம் எல்லாம் இருக்குமே, இந்த எடுத்துட்டு எங்க போடலாம்னு பாக்குறேன். உடனே டே எங்க வா, இந்த கொண்டு அந்த போர்டு அப்படின்னு உடனே ஓடி வர புஷ்பத்தை வாங்கி கொண்டு போடுறேன். ஏதோ சின்ன சின்ன அது உடம்புக்கு என்ன முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைந்தரியம் அது பண்ணிட்டு இருக்கு. அழகா அப்படி பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் அழகா ஆகாரம் இருக்கின்ற சமயத்துல இதுக்கும் இந்தாபா குழந்தைன்னு உச்சிஷ்ட பிரசாதம் கொடுத்துட்ட. மகாத்மாக்களுடைய உச்சிஷ்ட பிரசாதம் கோடி ஜென்மத்து குறித்தம் தொண்டரடிக்குடியாழ்வார் திருமாலை திவ்ய பிரபந்த சொல்ற போனகம் செய்த சேடம் தருவரே புனிதமன்றேன். பக்தா சாப்பிட்டவர்கள் அந்த உச்சிஷ்ட பிரசாதம் கிடைச்சி எடுத்துன்னா கர்ம புண்ணியம். அதுலயும் அவர் சொல்றார், யார் பக்தான்னு சொல்றான்னு சொல்றார், ஊனமாயினர்கள் செய்யும் ஊனகாரர்களே ஆனாலும் கெடுதலே பண்ணக்கூடிய கெட்டவாளா இருந்தாலும் நாராயணன் பரபிரம்மம்னு ஒத்துண்டாத்துன்னு அவ பாகவதாவும் அவன் ஒத்துண்டவா சாப்பிட்ட பிறகு ஒரு உச்சிஷ்டம் கொடுத்துட்டான்னா அதுவே அந்த சேஷ பிரசாதமே பரம பௌக்கியம். போனகம் செய்த சேடம் தருவரே புனிதமன்றி அப்படின்னு தான் திருமாலைன்ற திவ்ய பிரபந்தத்தை சந்திரடிப்படி ஆழ்வார் ரொம்ப காட்சி. அந்த மாதிரி இந்த ஆச்சாரிய புருஷால்லாம் அந்த குழந்தைக்கு ஒரு நாள் உச்சிஷ்ட பிரசாதம் கொடுத்தார் சாப்பிட்டு. இப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தது நாலு மாசம், சாத்திர மாசம் முடியறது. முடிஞ்ச உடனே அவன் அந்த ஊரை விட்டு கிளம்புற. அந்த குழந்தைக்கு ரொம்ப துக்கம், நல்ல மனுஷாலா இருந்தாலே நான் ஊரை விட்டு போறேன் ரொம்ப துக்கப்பட்டது, வசனப்பட்டது, அழுது. உடனே ஒரு மகாத்மா வந்தார், தலையில கை வச்சார். யாருக்காகவும் அழாத, எல்லாம் சரீரம், சும்மா சும்மா சரீரத்துக்காக ஏங்காத, புலம்பாத. உன் ஆத்மாவுக்கு சதா சர்வதா சாஸ்வதமான ஒரு தனம் இருக்கு, வைத்தமா நிதி ஆச்சரியமான நிக்ஷேபித்தம் இருக்கான் நீங்காலத்திலும் இருக்கு. இந்த ஹரிய பிடிச்சுக்கோ, எந்த சரீரத்துக்காகவும் அழாதுன்னு சொல்லி தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி ஹரி நாமத்தை உபதேசம் பண்ணிருந்தார். உபதேசம் வந்து இதையே ஜபிச்சென்று ஹரிக்கு பாபலாட்சம் உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த குழந்தை இப்படியே ஜபிச்சென்று இருந்தது. அது கொஞ்ச நாள் போய் ஒரு அஞ்சு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ளேயே இந்த குழந்தையோட அம்மா ஏதோ ஒரு பால் கறக்கணும்னு இப்படி போனா, போகும்போது வழியில ஒரு பாம்பு இருந்திருக்கு. அவள் பார்க்கல, அதை மெதிச்சுட்டா. பாம்புக்கு கோபம் வந்து அவளை கடிச்சு விடுத்து உசுறு போயிடுச்சு. நடந்த நாரதன் சொல்ற பிராரப்தம் பாம்பு ரூபமா வந்து அம்மாவை கிடைச்சு. அவ்வளவுதான் பாம்பு காரணம் இல்லை. அம்மா பாம்பு மெதிக்கணும் அவ பிராரப்தம், இவ காலம் மெதி படங்கள்னு பாம்புக்கு பிராரப்தம், பாம்பு கிடைக்கணும்னு இவ பிராரப்தம், பாம்பு கடிச்சு உயிர் போகிறது பிராரம். அவ்வளவுதான், உயிர் போகிறது ஏதோ ஒரு காரணம், அவ்வளவுதான். அதனால ஒரு பிராரப்தம். உடனே அம்மா அஞ்சு வயசு குழந்தை யாரும் இல்லை, யாரும் இதை எடுத்து வளர்க்கல, கலந்த பார்த்து இவ்வளவுதான் மனுஷா. அதுக்கு வைராக்கியம் வந்துடுத்து மகாத்மாக்கள் கொடுத்த உபதேசத்துல. சரி, மகாத்மாக்கள் சொன்னால ஹரிதா சத்தியம், அது அம்மா போனதுக்கும் அழல, பெருசா மனசை போட்டு அழட்டிக்கல. சரி, விதி எல்லாருக்குமே ஒரு காலத்துல சரீரத்துல மரணம் உண்டுதான். பகவான் கீதை சொன்ன வாசாந்தி ஜீர்ணானியதா விஜாய நவானி கிருணாதி நரோபராணி ததா சரீராய விகாய ஜீர்ணானி அந்யானி சந்தியாதி நவானி தேயி. ஏதோ அமங்கலமா பேச நினைக்க வேண்டாம். மரணம்ன்றது யதார்த்தம், ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு. அதனால ரொம்ப தெரிஞ்சவான்னா துக்கம், தெரியாதவான்னா ஒரு விஷயமே இல்லை. இதுவே அதுக்கு சொல்ற ரொம்ப அழகா பகவான் கீதை சொல்றான். ஒரு பழைய வஸ்திரம் வஸ்திரம் முடிச்சுருக்கும், பழசா போயிடுத்து, நஞ்சு போயிடுத்து, இதுக்கு மேல பிரயோஜனம் இல்லைன்னா அந்த வஸ்திரத்தை தூக்கி போட்டு புது வஸ்திரம் தரிக்கணும். அந்த மாதிரி ஆத்மா ஒரு சித்தி வரைக்கும் இந்த சரீரத்தை பாத்துக்கிறது, இதுக்கு மேல பிரயோஜனம் இது தூக்கி போட்டுட்டு வேற சரீரத்தை எடுத்துக்கிறது. இவ்வளவுதான், இவ்வளவுதான் மரணம். இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா வியாக்யானம் பண்றார். பகவத் ராமானுக்கு ரொம்ப அழகா வியாக்யானம் பண்ணார். புது வஸ்திரம் கிடைச்சா சந்தோஷம் தானே படுறோம், அந்த மாதிரி புது சரீரம் கிடைக்கிறது ஆனந்தப்படுறது எது கலராவுன்னு கேட்கிறேன். ஞானியாச்சு இது கலவர அழுகியா? ஆஹா, அவருக்கு புது சரீரம் கிடைக்கிறது சந்தோஷம் அல்லவா படணும்னு பிரதிராஜ சுவாமி ராமானுஜருடைய கீதா பாஷ்ய வியாக்யானம் என்ன அனுபவம் பாருங்க. அந்த மாதிரி இந்த குழந்தை சரி அம்மாவுக்கு மரணம் பரவால், காலகதி அடைஞ்சுட்டான்னு சொல்லி நேர அடுபாடு வடக்கு திசையை நோக்கி போயிடுச்சு. நடந்து 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 ஏதோ ஒரு ஆட்டம் கிடைக்க போச்சு. அழகா ஜனம் எல்லாம் குடிச்சது. சரி, எனக்கு யாரும் இல்லை, ஹரிய விட்டால் வேற கதி இல்லை. அழகா உட்கார்ந்தது, கண்ண மூடிந்தது. மகாத்மாக்கள் சொன்னதான பகவன் நாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரம் தான் ஜபிச்சு. அப்படி ஜபிக்கிறதுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள நீல தோயத மத்தியத்தா வித்யுல்லே சேத பாஷரான்னு ஹரி பிரசன்னமாயிட்டார். இந்த செந்தாமரை பாதங்கள், அழகான முத்து முத்து பிஞ்சு பிஞ்சு குண்டு தமத்து சொத்து செதுக்கி வச்ச விரல்கள், ஒவ்வொரு விரல்களையும் ரத்னமளித்த மோதிரங்கள், அழகான கருணையில திருமீதி, அதிவிசேஷமான கணுக்கால், அதுல தங்கத்தண்டை தங்கச்சலங்கள், அற்புதமான முழங்கால், அதிவிசேஷமான முட்டி, பருத்த தொடை, சிற்றிடை, கட்டு பீதாம்பரம், அழகான நாபிக்கமலம், அகண்ட விசாலமான மாது பிரதேசம், அதிவிசேஷமான வர்ஷஸ்தலம், அதுல தாயார், உருண்டு திறந்த தோள்கள், நீண்ட கைகள், செங்காமரை உள்ளங்கைகள், ஒவ்வொரு வல்களையும் ரத்னமலை சமோதரங்கள், கழுத்துல விதவிதமான ஹாரங்கள், ரத்னஹாரம், வைரஹாரம், வைடூரியஹாரம், கவலஹாரம், முத்துஹாரம், இது இல்லாம வைஜெயந்தி வனமாளி வேறு இத்தனையும் கழுத்துல போட்டு நான்கு திருக்கைகள், சங்கு சக்கரம் கதா பத்ம, இடது மேல் கையில சங்கு, இடது கீழ்கையில கதா, வலது மேல் கையில சக்கரம், வலது கீழ்கையில பத்மம், சங்கு சக்கரம் கதா பத்மம், அழகான நான்கு திருக்கு தோள்கள், கருஞ்சந்து கழுத்து, செங்கனிவாய், அழகான பற்கள், மாதுளம்பழத்தை பழந்து வச்ச மாதிரி சிவப்பான பல்லு, அதோடு பகவானுடைய பல்லுடைய சிவப்பா இருக்குன்னா தாம்பூலம் போட்டு போட்டு சிவந்து போயிடு, அவ்வளவு அழகான சிறப்பு, தீர்க்கமான நாசி, நாசாகே நவமௌக்திகம், அழகான செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்தனுக்கு ஒரு கஸ்தூரி கிணக்கம், சுருள் சுருளான கேசம், தலையில கிரீடம், காதல மகர குண்டலம், சாட்சாத் மன்மத மன்மதனாக, கோடி சூரிய பிரகாசனாக, வைஜயந்தி வனமாலிதாரியாக, சீதாம்பரதாரியாக, புவன சுந்தரன், சர்வலோக ரட்சகன், சர்வலோக சரணி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அந்தரியாமி, இந்த நாரதனுடைய சின்ன சமயத்துக்குள்ள ஜோர கட்டைவரல் பிரமாணம் அங்குஷ்ட மாற்ற பிரமாணமா காட்சி பார்க்கணும். இருக்கான் ஹரி, ஆச்சாரியம் பண்ண உபதேசத்தை விடாம ஜபிச்சோம்னா உள்ளுக்குள்ள ஹரி தெரியுது. ரொம்ப அழகா இருக்கும். வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத இருக்கலாம். அத்தனை அழகு, தலையில கிரீடம், சுருள் சுருளான கேசம், பரம் சமைத்தி, அதில் கஸ்தூரி திலகம், வில் போன்ற குடும்பம், கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செம்பரி ஓடி, நீண்ட பெரியவாய கண்கள், அழகான காதுகள், அதில் மகர குண்டலம், தீர்க்கமான நாசிகள், அழகான நாசாக்கிரம், புல்லாக்கு, செங்கனிவாய், நம்மாழ்வா சாதிக்கும்படியா செங்கனிவாய், ஒன்றினோடும் செல்கின்றது என்னெஞ்சமே, திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பிய பாட்டு நம்மாழ்வா பிறந்த செங்கனிவாய், ஒன்றினோடும் செல்கின்றது என்னெஞ்சமே, குலசேகரமன் புலம்புறார், படியாய் கிடந்து கொண்டு பவளவாய் காண்பேன் அப்படி ஒரு செங்கனிவாய். செங்கனிவாய் முத்து பற்கள், அழகான சார, அழகான கருஞ்சனை கழுத்து, உருண்டு திரண்ட தோள்கள், நான்கு திருக்கைகள், சங்கு சக்கரம் சதா பத்மம், தோள்கள் கழுத்துல விதவிதமான ஹாரங்கள், பக்ஷஸ்தலத்துல தாயார் கௌஸ்தபம் மணி, அகன்ற விசாலமான மார்க பிரதேசம், அதி விசேஷமான நாதிக்கமலம், சின்ன இடை. திருவல்லவாள் ஒரு திவ்ய தேசம் உண்டு கேரளாவில், அங்க இருக்கிற பெருமாள் பேர் ஸ்ரீவல்லபன். இப்படி பிடிச்சுடலாம், இது பதிலதான் இருக்கு பதவி, என்ன வசனமா இருப்பா இருக்கு, இப்படி பிடிச்சிடலாம். ஒரு ஜான்குள்ள அடங்கிட நிஜமே சிற்றிடை இப்பவும் இருக்கும் ரொம்ப கடத்தினாரு பாருங்க. திவ்ய தேசம் அது ஸ்ரீவல்லபன், திருவல்லவாள் திவ்ய தேசம், சுவாமி அம்மாவோட மங்களாசாசனம் ஸ்ரீவல்லபன். இருக்கு பாருங்க, இவ்வளவுதான் இருக்கும் அழகான துஷ்ய பிரதேசம், அதிவிசேஷமான திருத்தொடைகள், முட்டி அழகான முழங்கால்கள், கணக்கால்கள், தங்க தண்டை தங்கச்சங்கை, கருணீர திருமேனி, அழகான விருதுகள், ஓரளவு ரத்தமளித்த மோதிரங்கள் செந்தாமரித்தார்கள். அதாவது பகவான சாகாதிகேசன் தியானம் பண்ணும், திரும்பியின் கேசாதிபாதம் தியானம் பண்ணும், இவ்வளவுதான் வாழ்க்கை. மனுஷியாக நினைக்கிற பாதாதிகேசன் கேசாதிபாதம் ஒரு பிரயோஜனம் இல்லை, பகவாத்மரிக்கணும். பாதாதிகேசன் கேசாதிபாதம் சுகம், இதுலயும் பெரியாழ்வா தன்னுடைய திவ்ய பிரபந்தத்துல கிருஷ்ணனை வர்ணிக்கிற பாதாதிகேசன், ஒரு இலக்கு ஒரு பாசனம், பாதத்திலிருந்து தலை வரைக்கும் அங்குலம் 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 அங்குலமா வர்ணிக்கிறேன். ஸ்ரீமன் நாராயணியத்துல ரொம்ப அழகா நாராயண பக்தத்தை வருது, இந்த குழந்தைக்கு அவ்வளவு அமைத்த ரூபம் அழகா பிரத்யமா தெரிஞ்சிருக்கு. ஒரு கஷணம் தான், சொடுக்கு போற நேரம் தான், டக்குனு அந்தர்தானம் ஆயிட்டான் ஹரி. ஓன்னு அழகு குழந்தை தெரியலையே, டக்குனு தியானம் குழந்தை எழுந்திருக்கு, அதாவது பார்த்தமே காணமே காணமே காணமே. ஒரு ரூபா குழந்தாலே மனசு பதறதுனா இது ஆத்மாவுடைய வஸ்துவாசி குழந்தை வேடுது, கடத்தது கடத்தது காணும். நல்ல பசி தலவாழ இலை போட்டு அன்னம் போட்டுட்டான், சாப்பிடலாம் கை வைக்கிற சமயத்துல இலைய சக்குன்னு எடுத்தான், என்ன பாரு அந்த மாதிரி ஹரி கிடைச்சுதான் போயாச்சு. குழந்தை ஓர் அழகு, திரும்பியும் தியானம் பண்றது, நாமஜபம் பண்றது, திரும்ப அந்த ரூபம் வரல. அப்ப அசரீரி சப்தம், குழந்தை இந்த ஜென்மாவில உனக்கு இது ஒண்ணுதான் காட்சி, இதுக்கு மேல தரிசனம் கிடையாது. இது கூட ஏன் தெரியுமா, இந்த மகாத்மாக்களோட ஒரு நாலு மாசம் நீ சத்சங்கம் அனுபவித்த பார்த்து அதுக்காக, இது உனக்காக இல்லை, நீ நாலு மாசம் சாஸ்திர மாச வரதுக்காக அந்த மகாத்மாக்களோட சத்சங்கத்தை இருந்த பார்த்தியா, உனக்கு புரிஞ்சதோ இல்லையோ, ஆனா அவளோட இருந்ததுக்கு உனக்கு ஒரு பிரயோஜனம், உனக்கு என் ரூபம் தெரிஞ்சிருந்தா குழந்த, இந்த ஜென்மாவில் ஒண்ணுதான் தரிசனம், அடுத்த ஜென்மாவில நீ பிரம்மாவுடைய மானசீக புத்திரனா நாரதனா பிறப்பாய், அப்படி கூப்பிடும்போதுதான் நான் காட்சி கொடுக்கிறேன்டான்னு அச்சரியது சொல்லிடுச்சு. இந்த குழந்தைக்கு அவ்வளவு சந்தோஷம், பாத்துக்கோங்க ஒரு நாலு மாசம் சத்தங்க அனுபவிச்சதுக்கு ஹரி தரிசனம் பிரத்யக்ஷம், ஒரே ஒரு தரிசனம் தான். இந்த குழந்தைக்கு பரம சந்தோஷம், ஹரி பேசிட்டாரு, ஒரு வேலைக்காரிகள்ல எனக்கு தரிசனமும் கொடுத்தார், பேசவும் பேசிட்டார் அப்படின்னு அந்த ஒரு தரிசனத்தை நினைச்சா ஒரு ஜென்மம் அந்த குழந்தை வாழ்ந்துருச்சு. அந்த ஒரு தரிசனம் எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க, திருமலை திருப்பதி போவோம், ஒரே கூட்டம் தானே, எப்பயும் அவர் பெருமாள் ரொம்ப பிஸி, பெருமாள் எப்பவுமே பிஸியா தான் இருக்கும். போனோம்னா நம்ம நிக்கிறதுடைய ஜலகண்டிதான், நம்ம போய் நிக்க கூட மாட்டோம், ஆனா போய் நின்று ஒரு திருப்தி, நம்ம அவனை பார்த்தோமா இல்லையோ அவன் நம்மளை பார்த்துட்டான், ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி. வருஷத்துல ஒரு தடவை போய் மறையப்பனை பார்த்து எவ்வளவு சந்தோஷம்னா, அர்த்தாவதார மூர்த்தியா பார்த்து எவ்வளவு சந்தோஷம்னா, பிரத்யட்சமா ஹிருதயத்தை பாதுகா, அத்தனை சந்தோஷம் அந்த குழந்தைக்கு. அதே தியானத்திலேயே அந்த குழந்தை அந்த ஜென்மாவில் வாழ்ந்து, நீங்களும் அதே தியானத்தோட உங்களோட ஓட்டுங்கோ. நீதி பாகவத விஷயம் நாளை ராதே கிருஷ்ணா கிருஷ்ணாராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணாராதே, ராதே கிருஷ்ணா. Radhe Krishna, Radhe Krishna, Krishna Krishna, Radhe Krishna, Krishna Krishna.
శ్రీమతి రామానుజాయ